எஸ்தர் புஸ்தகம் 4:14 வாசிக்கலாம்.
நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான்.
நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எஸ்தர் குறித்து உங்களுக்கு அநேக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஃபேமிலியர் ஸ்டோரி, எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. அதனால் ஒவ்வொரு முறை நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் உங்களுக்கு செய்தியை கொடுக்குறேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் சற்று வித்தியாசமான முறையில் உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். கவனமாக கவனியுங்க. நான் கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், The Purpose and Destiny in Esther's Life. எஸ்தருடைய வாழ்க்கையின் நோக்கமும் அவளுடைய முடிவும். எஸ்தருடைய வாழ்க்கையில் என்ன பர்பஸ் இருக்கிறது, அவருடைய டெஸ்டினி என்ன என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவானது நம்முடைய பர்பஸை வந்து சந்திக்கிறதாக இருக்கிறது. ஏதோ உலகத்தில் நம்ம பிறந்தோம், புசித்தோம், குடித்தோம், இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு சாவோம். உலகத்தில் எல்லா மனுஷங்களும் பிறக்கிறாங்க, சாகுறாங்க. உலகத்தில் நம்ம பிறந்தனால வாழ்ந்து தானே ஆகணும், வேற வழி இல்லை. அதனால் நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம வந்து ஓட்ட வேண்டியதுதான் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் நம்ம அவிதமாக சிந்திக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை வந்து உலகத்தில் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிய வேண்டும். ஆண்டவர் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். உலகத்தில் என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பர்பஸ் இருக்கிறது. என் வாழ்க்கையின் முடிவானது அந்த பர்பஸை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது எஸ்தர் புஸ்தகம் நெகேமியாவுக்கும் யோபுக்கும் மத்தியில் இருக்கு. நெகேமியாவில் என்ன வாசிக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்திலிருந்து பல நாடுகளில் சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் வந்து 70 வருஷமாக பாபிலோனில் அடிமையாக இருந்த அவர்கள் வந்து தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்து தேவனுடைய ஆலயத்தையும் அலங்கத்தையும் கட்டுகிறதை நம்ம எஸ்ரா நெகேமியாவில் வாசிக்கிறோம். யோபில் என்ன வாசிக்கிறோம், யோபில் வந்து முக்கியமான காரியம் என்னதான், ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலை குறித்து வாசிக்கிறோம். யோபு 19:25-27 வாசிக்கும் பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், இந்த தோல் முதலாளர்கள் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று அந்த உயிர்த்தெழுதலை குறித்து தானே ப்ரோஃபஸி அவன் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். யோபு வந்து புக் ஆஃப் ரெசரக்ஷன், இது வந்து நெகேமியா வந்து புக் ஆஃப் ரெஸ்டோரேஷன். அதுக்கு மத்தியில் எஸ்தர் வந்து ஒரு பெண், அது வந்து பிரைடுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி ஒரு காலத்தில் நம்ம இப்போ இருக்கும். பிரசங்கத்தினுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் கவனிங்க. இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா ஆண்டோர் உலகப்பிரமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கூட தருவார். வாழ்க்கையில் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி திறக்கும். The closing of any door is the opening of another. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிச்சா ஆண்டவர் அப்படி செய்வார். உலகப்பிரமான நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றாலும் மகிமையிலே நம்ம போகணுனாலும் நமக்கு ஆவிக்குரிய பிரபலமாக ஜீவிக்கணும். கடமைக்காக வந்து கிறிஸ்தவங்களாக இருந்து கொண்டு சர்ச்சில் சும்மா அட்டெண்டன்ஸ் போட்டால் மட்டும் போதாது. ஒரு விதத்தில் அது பெட்டர் தான், ஆனால் அதை விட மேலே நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய ஜீவி செய்யணும். ஆவிக்குரிய ஜீவி செய்யணும்னா பிரசங்கத்தை நல்லா கவனிக்கணும். கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இந்த எஸ்தர் புஸ்தகம் பைபிளில் எப்படி எங்கே வச்சிருக்குது, ரெண்டு புஸ்தகத்துக்கு மத்தியில் நெகேமியா, இந்த பக்கம் நெகேமியா, இந்த பக்கத்தில் யோபு, மத்தியில் எஸ்தரை வச்சிருக்குது. அதே போல் இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பல நாடுகளில் 80 நாடுகளில் செதறி இருந்தவங்க 1948 வந்து தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க. நெகேமியா புஸ்தகம் வந்து நிறைவேறி விட்டது. இதோ நம்ம என்ன செய்யறோம், ரெசரக்ஷனை எதிர்நோக்கி இருக்கிறோம். யோபு புஸ்தகத்துல வந்து ரெசரக்ஷன், நம்ம வந்து ரெசரக்ஷன் உயிர்த்தெழுதல் நடப்பதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்திலே முதலாம் உயிர்த்தெழுதல் வரப்போகிறது. ஏழு சபை கால பசுத்தவான்கள் உயிரோடு எழப்போகிறார்கள். ஆனா அதுக்கு மத்தியில நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம். ஹலலுயா. இன்னைக்கு பிரைடு உலகத்துல நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹலலுயா. எஸ்ஸர் வந்து எஸ்ஸர் டைப்ஸ் த பிரைட், அவள் மனமாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள். அதனால அவளுடைய அந்த புக்கை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம லைஃபை நம்ம பார்க்கணும். ஹலலுயா. நம்ம லைஃப் எல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம பிரைடா இருக்கிறோம். நம்முடைய பெயர் வந்து ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறோம். எஸ்ஸரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த எஸ்ஸர் புஸ்தகத்தில் நம்ம 10 chapters நம்ம வாசிக்கிறோம். அந்த 10 chapters வந்து முதலாவது அதிகாரத்தில் அந்த வசி புறக்கணிக்கப்படுவதை நம்ம காண்கிறோம். அகஸ்வேரு ராஜா பெரிய விருந்தை ஏற்படுத்தினான். ஏழாவது நாளிலே வசியை அழைக்கும் பொழுது அவள் வரமாட்டேன் என்று சொன்னதுனாலே அவள் புறக்கணிக்கப்படுகிறாள். ரெண்டாம் அதிகாரத்திலே கன்னி பெண்கள் எல்லாருமே அங்கே சேர்க்கப்படும் பொழுது எஸ்ஸர் அங்க ராஜாத்தியாக மாறுகிறாள். ஆகாஸ்வேரு ராஜா எஸ்ஸர் மேல கிரீடத்தை வைத்து ராஜாத்தியாக ஏற்றுக்கொள்ளுகிறதை ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். மூணாம் அதிகாரத்தில் நம்ம என்ன காண்கிறோம் என்றால், ஆமான் வந்து ஒரு பொல்லாத சட்டத்தை கொண்டு யூதர்களை வந்து கொன்று குவிக்க வேண்டும், எல்லா யூதர்களையும் கொலை செய்ய வேண்டும். அதான் ஜெனோசைடு, எல்லா ஒரு ஜாதியை முற்றிலும் அழிப்பது, சிங்களர்கள் தமிழர்களை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று அதுக்காக பிரயாசப்பட்டு பெரும்பாலான தமிழர்கள் இலங்கையில் அழிக்கப்பட்டார்கள். அதுக்கு பேர் ஜெனோசைடு. அதே போல் ஹிட்லர் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று அவன் பிளான் பண்ணி அநேக யூதர்களை கொலை செய்தான். இதே போல தான் இந்த ஆமான் வந்து அவன் வந்து யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் சட்டம் தீட்டி வருகிறான். ராஜா வந்து டிரைவர் மாதிரி ஓட்டுறாரு, ஆனால் அந்த வாகனத்தை ஓட்டுறது ஆமான் தான், பேக்ஸீட் டிரைவர். எல்லாம் பாஸ்டர் பொம்மையாக இருப்பார், ஆனால் அதை ஓட்டுறது இன்னொருத்தர், சபையில் இன்னொருத்தர் தான் ஓட்டுவார், இன்னொரு எல்டர் தான் சபையை ஓட்டுவார். அவர் சும்மா பொம்மைக்கு தான் பாஸ்டர், ஆனால் சபை எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது இன்னொரு மனுஷன். சில சபைகள் அவிதமாக இருக்குது, பேக்ஸீட் டிரைவர், இது இவர் பாஸ்டர் கிடையாது, அதை இவரை ஏற்கிறது இன்னொருத்தர் இருக்கிறார், பேக்ஸீட் டிரைவர். அதே போல் ஆமான் பேக்ஸீட் டிரைவராக இருக்கிறான். ஆனால் ராஜா சும்மா என்ன பொம்மைக்கு இருந்த மாதிரி தான் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியாக மூணாம் அதிகாரத்திலே ஆமான் ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது ராஜாவும் அதுக்கு இதை சம்மதித்து முத்திரை மோதத்தினாலே அதை உறுதிப்படுத்தி அந்த சட்டம் வந்து பாஸ் ஆகிறது. நாலாம் அதிகாரத்திலே இதை மொர்தெகாய் வந்து எஸ்ஸர்ட்ட வந்து நீ இந்த காலத்தில் மௌனமாக இருக்கக்கூடாது, நீ ராஜாவிடத்தில் போய் இதற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவங்க உபாசம் செய்கிறாங்க. அஞ்சாம் அதிகாரத்தில் எஸ்ஸர் ராஜாத்தி போய் ராஜ சமூகத்தில் அங்கே போய் விண்ணப்பத்தை ஏறெடுக்க போகும் பொழுது ராஜா பொற்சங்கோலை நீட்டுகிறார், விருந்துக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறதை நம்ம காணுகிறோம். அதனால் அங்கே வந்து ஆகாஸ்வேரும் எஸ்ஸர் ராஜாத்தியும் மீட் பண்ணுது. த்ரோன் ரூமில் சிங்காசனம் இருக்கிறதானே அந்த ரூமில் மீட் பண்ணுறதை நம்ம வாசிக்கிறோம். ஆறாம் அதிகாரத்தில் இதை மொர்தெகாய்க்கு அவன் ஒரு தூக்கு மரத்தை செய்கிறான், பெர்மிஷன் கேட்க போகும் பொழுது கடைசியாக வந்து இது ஆமான் வந்து மொர்தெகாய குதிரையின் மேலே ஏற்றி ராஜாவை கனம் பண்ணுற விருசு மனசுக்கு இவ்விதமாக செய்யப்படும் என்று சொல்ல வேண்டிய வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை தான் ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஏழாம் அதிகாரத்திலே எஸ்ஸர் ராஜா ராஜாட்டே சொல்லுகிறாள், இதே போல ஆமான் துஷ்ட ஆமான் வந்து இதமாக என்னுடைய ஜனங்களை கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் போட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறதை ஏழாம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். எட்டாம் அதிகாரத்திலே புதிய பிரமாணத்தை பிறப்பிக்கிறார்கள். எஸ்ஸர் புதிய பிரமாணத்தை பிறப்பித்து புதிய சட்டத்தை கொண்டு யூத ஜனங்களை காப்பாற்றுகிறதை நம்ம காண்கிறோம். ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரத்தில் யூதர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. எஸ்ஸரும் மொர்தெகாயும் இப்பொழுது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். பூரிம் பண்டிகை கொண்டாடப்படுது. இதான் 10 chapters. இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு புக்கையும் படிக்கணும். பைபிளை வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி படிக்கணும். படித்தா உங்கள் மனசில் தங்கும், நீங்கள் நல்ல ஆவிக்குரியங்களாக மாற முடியும். பைபிளை தோற வச்சுட்டு திகதி செய்தியே ஏதாவது நினச்சது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது அந்த பிரசங்கங்கள்லாம் கிரியை செய்யாது. முதலாவது பைபிள்ல என்ன இருக்குன்னு தெரியணும், அதன் பின்பு தீர்க்கதரிசி என்ன வெளிப்பாடு கொடுக்கிறாருன்னு தெரியணும். அந்த வெளிப்பாடு தெரியாட்டாலும் மேட்ச் பண்ண முடியாது. சோபனத்துக்காரங்க பைபிள் படிக்கலாம், தீர்க்கதரிசி செய்தி இல்லை, அதனால அவங்க பிரசங்க வந்து வெளிப்பாடு இல்லாம இருக்கு. நம்ம பைபிளும் தெரியுது வெளிப்பாடும் தெரியுதுன்னா இதுதான் கரெக்ட் வே ஆஃப் பிரீச்சி. இத மாதிரி பிரசங்கம் பண்ணாதவங்களுக்கு ராப்சர் வராது. இந்த ரெண்டு ஸ்போக்கன் வேர்டு ரிட்டன் வேர்டையும் தரவா தெரிஞ்சு மேட்ச் பண்ணி காக்கும் பொழுது அந்த மெசேஜ் நமக்கு அனாயிட்டிங் கொண்டு வரும். அருமையானவர்களே, நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த முதலாம் அதிகாரத்திலே ராஜா என்ன செய்கிறார், ஆறு நாள் வரைக்கும் தன்னுடைய ராஜ்யத்தின் பிரஸ்தாபத்தை அவர் காண்பிக்கிறார். ஆறு நாள் வரைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய விருந்து செய்து 127 நாடுகளுக்கு ராஜாவாக இருக்கிறார். கிங் ஆஃப் பெர்சியா, பெர்சியா நாட்டினுடைய ராஜா, அவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அவர் வந்து என்ன செய்யறார், ஆறு நாள் வரைக்கும் அவர் தன்னுடைய ராஜ்யத்தின் பிரசாபத்தை காண்பித்தார். 4வது வசனம்,
அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாள் அளவும் விளங்க செய்து
கொண்டிருந்தான். அங்க வந்து என்ன செய்யறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறு நாட்கள் அங்கே காண்பிக்கிறான் தன்னுடைய ராஜ்யத்தின் பிரசாபத்தை காண்கிறான். அதெல்லாம் இந்த ஜெண்டா நம்ம பார்க்கணும். ஆறு சபை காலங்கள் தேவன் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் அவருடைய கிங்டம் ஆயிருக்கு. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை சாபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே சாபிக்கும் பொழுது ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு செய்தியை அனுப்பி ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை சாபித்திருக்கிறார். 2000 வருஷமாக தேவன் தம்முடைய சாதி சாபிக்கிறார். இப்பொழுது கடைசி நாள், 7வது நாள். இந்த 7வது நாள் பிரதானமான ஒரு நாள். மொத்தம் 7 நாள் வந்து தன்னுடைய பிரபுக்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து செய்து தன்னுடைய ராஜ்யத்தினுடைய மகிமையை எப்படி எப்படி தன்னுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று அதை காண்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ராஜ்யத்தை மைமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, 7வது நாளிலே பிரதான நாளிலே அங்கே ராஜஸ்ரீ ஆகிய வசிய அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 10வது வாசிக்கலாம்,
7வது நாளிலே ராஜா திராட்சரத்தினால் களிப்பாய் இருக்கும் போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்ரீ ஆகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று.
அதனால 7வது நாளிலே ராஜா என்ன செய்கிறார் என்றால், ராஜஸ்ரீ ஆகிய வஸ்திரி ரொம்ப அழகாக அவள் இருப்பாள். அந்த ராஜ்ய பாரத்திலே மிக அழகானவள் அவள்தான். அதனால் தன்னுடைய ராஜஸ்ரீயை அவள் எல்லாருக்கும் காண்பி தன்னுடைய ராஜஸ்தனுடைய பிரஸ்தாபத்தை மகிமையை காண்பித்தது. அல்லேலூயா. அவள் வந்து சிங்காசனத்திலே தன்னுடைய பக்கத்திலே உட்காரும் பொழுது எல்லா பிரபுக்களும் பார்ப்பார்கள், ராஜஸ்ரீ எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, எவ்வளோ மெஜஸ்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சந்தோஷப்பட வேண்டும், அவள் வந்து களி கூற வேண்டும் என்று இவ்விதமாக அவன் செய்கிறான். அதே போல் நம்ம இன்னைக்கு வந்து 7வது நாளில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 7வது நாளில் ஆண்டவர் ஒரு என் டைம் பிரைடை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இவள் எல்லாரை காட்டிலும் அழகானவள். அழகானவள் என்றால் மாம்சப்பிரமான அழகு அல்ல, ஆவிக்குரிய அழகு. ஹல்லேலூயா. எல்லாரை விட, எல்லா பிரைடை விட நம்ம கடைசி என் டைம் பிரைடு வந்து மிக அழகானவள். எல்லா மெசேஜும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா சத்தியமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பெர்ஃபெக்ட் பிரைடாக இருக்கிறோம், சரீரத்தில் எந்த குறையும் கிடையாது. அதனால் பூரண அழகுள்ள ஒரு பிரைடை ஆண்டவர் வந்து காட்சியிலே கொண்டு காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, ஆனால் அந்த வசியோ வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அவள் வந்து என்ன செய்கிறாள் என்றால், அவள் வந்து இஸ்ரீகளுக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி கொண்டு அவள் வந்து இந்த விருந்தில் பங்கு பெறாதபடி அந்த விருந்து தனக்கென்று தன் அங்கே அரண்மனையில் இருக்கிற பெண்களுக்கு தனிப்பட்ட விருந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள். 9வது வாசிக்கலாம்,
ராஜஸ்திரியாக வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள்.
இதோ அவள் ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்கிறாள். ராஜா ஒரு விருந்து செய்யும் பொழுது அதில் பங்கு பெறாதபடி இவ தனிப்பட்ட பிரமா ஒரு விருந்து செய்கிறாள். இப்பொழுது 7 பிரதானிகள் போய், அதான் 7 பவுல், இரேனியஸ், மார்டின், கொலம்போ, லூத்தர், வெஸ்லி, பிரன்ஹாம், இந்த 7 பிரதானிகள் போய் அந்த பிரைடை அழைக்கும் பொழுது நீ ராஜாவோடு வந்து அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். அவள் தனிப்பட்ட பிரகாரமாக ஒரு விருந்தை அவள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாள். The king wants the queen to come to her position. அதனால ராஜா என்னஜா உன்னுடைய பொசிஷன் உன்னுடைய ஸ்தானத்துக்கு வா, நீ வீட்டில் இருக்காத, நீ வந்து என் பக்கத்தில் வந்து அமர வேண்டும், நீ வந்து உன்னுடைய பொசிஷனுக்கு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது she refuses to take her position. அவள் தன்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள மறுத்து விட்டாள் என்று நம்ம காணுகிறோம். அதே போல இன்னைக்கு கடைசி நான் ஏழாம் சபையின் காலத்தில் கர்த்தர் வந்து இந்த பெண்டெகோஸ்தல் பிரைடை அழைக்கும் பொழுது அந்த பெண்டெகோஸ்தல் பிரைட் தன்னுடைய அழகில் அது பெருமை கொண்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்துவதற்கு அவருக்கு கீழ்ப்படிய மனசு இல்லை. அதனால இந்த செய்திகளை ஏழு சபை காலங்கள் செய்திகளை ஏழு முத்துகள் செய்தியை அது புறக்கணிக்கிறது. பெந்தகோச சபைகள் எத்தனை பெந்தகோச சபைகள் சென்னையில் இருக்கிறது, எவ்வளோ பெரிய சபைகள்லாம் இருக்கிறது, அதெல்லாம் வஸ்திக்கு அடையாளமாக இருக்குது. நாங்கள் பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறோம், நல்லா ஏஜி சர்ச்சி, பெரிய சர்ச்சி, நாங்கள் பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருக்கோம். எங்கள்கிட்ட நிறைய பேர் வராங்க, அவங்க தங்களுடைய சொந்த விருந்தை வைக்கிறாங்க. ராஜா ஏற்படுத்தின விருந்துக்கு வருவதில்லை, ராஜாவோடு அடையாளப்படுத்தி காண்பதில்லை, தங்களுடைய பொசிஷனுக்கு வராதபடி அவங்களுடைய ஓன் ப்ரோக்ராமில் போகும் பொழுது அவர்கள் வந்து கீழ்ப்படியவில்லை என்று நம்ம காண்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு டினாமினேஷன் அவிதமாக இருக்கிறது. தங்களுடைய தலையை கலவீனப்படுத்துகிறார். கணவன் வந்து தலையாயிருக்கிறான், எந்த இஸ்திரிக்கும் புருஷன் தலையாயிருக்கிறான். தன்னுடைய தலைக்கு அது வந்து தலையை கலவீனப்படுத்துகிறாள், தலையின் கீழே அந்த பாடி அங்கே இல்லை. அது ரெஃப்யூஸ் பண்ணும் பொழுது இப்பொழுது கிங் வந்து என்ன செஞ்சான், ஜட்ஜாக மாறிட்டார். வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது அவர் ராஜாவாக இருந்தவர் இப்பொழுது நியாயாதிபதியாக மாறிவிட்டார். சோபன சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து மணவாளனாக இல்லை, அவர் வந்து நியாயாதிபதியாக இருக்கிறார். டைவர்ஸ் பண்ணுகிறார், புறக்கணிக்கிறார், ரெஃப்யூஸ் பண்ணப்படுகிறாள். அதனால் அவளை வந்து புறக்கணிக்கிறாள், புறக்கணிக்கப்படுகிறாள். வேற ஒருத்தரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பிரதானிகள் சொல்லுகிறார்கள். அப்படி அங்கே சொல்லும் பொழுது கன்னியாஸ்திரிகள் எல்லாமே அங்கே வருகிறார்கள். அந்த கன்னிப்பெண்கள் எல்லாருமே 127 நாடுகளிலிருந்து அந்த கன்னிப்பெண்களை இங்கே கூட்டி சேர்க்கிறார்கள். அங்கே வர வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, வெர்ஜினாக இருக்க வேண்டும். ராஜஸ்ரீயாக மாறுவதற்கு வெர்ஜினாக இருக்க வேண்டும். டினாமினேஷன் வந்து புறக்கணிக்கப்பட்டு விட்டது, வசி புறக்கணிக்கப்பட்டு விட்டால் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க அவளுக்கு மனசு இல்லை, வார்த்தை தான் ஹெட்டாக இருக்கிறது. அதனால இந்த மெசேஜ் அதாக அவருக்கு இந்த சாபனத்து மக்கள் கீழ்ப்படிதில்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுன்னு சொன்னால் கேட்கறது இல்லை, சாபனத்தை விட்டு வெளியே வாடினா கேட்கறது இல்லை, திருத்துவ பிரமாணத்தை விட்டுட்டு ஒன்காட பிலீவ் பண்ணுனா இது கேட்கறது இல்லை, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் என்று சொன்னால் விசுவாசிக்கிறது இல்லை. அதுக்கு தான் அந்த 10 பாயிண்ட் எழுதியிருக்கு, நீங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும், அவங்க வசி மாதிரி இருக்கிறாங்க, இந்த மெசேஜுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த பொசத்தை கொடுப்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ ஆண்டவருக்கு தான் அது தெரியும். நீங்கள் ஊழியம் செய்வீங்களா செய்ய மாட்டேங்களா தான் ஆண்டவர் பார்க்குறார். ஊழியம் செய்தால் அங்கே பலன் உண்டு, இங்கேயும் பலன் உண்டு. இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தால் இதை நீங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. நம்ம கர்த்தருக்காக நம்ம எதாயிலும் ஒன்றை சேவை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசி புறக்கணிக்கப்பட்டாள், வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனசு இல்லை, தலைக்கு அடங்கி இருக்க மனசு இல்லை, ஹெட்ஷிப்பை ரெக்கனைஸ் பண்ணதில்லை. எல்லாரும் மத்தியில் வந்து நான் வந்து வார்த்தையோடு அடையாளப்படுத்துகிறேன் என்று சொல்ல அவர்கள் வெக்கப்படுகிறார்கள். அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வெக்கப்படுகிறார்கள். நான் தான் ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே. அவங்க தங்களுடைய உபதேசங்கள் தவறு என்று சொல்வதற்கு வெக்கப்படுறாங்க. இவ்வளோ நாளும் நாங்கள் பிரசங்கம் பண்ணது தவறு தான், ஒரு பெந்தகோச பாஸ்டர் அப்படி தான் சொல்லணும், இவ்வளோ நாளும் நான் பிரசங்கம் பண்ணது தவறு, உங்களை தவறாக வழி நடத்திட்டேன், தயவுசெய்து நீங்கள் மன்னிச்சிடுங்க, நீங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும். இந்த திருத்துவ பிரமாணம் நமக்கு வேண்டாம். அது அதனாசியஸ் நிசாயா என்ற இடத்துல அது வந்தது, அதனால் அது ரோமன் கத்தோலிக்க உபதேசம், அது நமக்கு வேண்டாம் என்று சொல்லுவதற்கு அவர்கள் வெக்கப்படுகிறார்கள். வசி வெக்கப்பட்டாள், இந்த வார்த்தை வந்திருக்கிறது, ஹெட்ஸோன் வந்திருக்கிறது, அதோடு கூட இணைந்து தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவள் வெக்கப்படுகிறாள். அதே போல பெந்தகோச பாசனம் வெக்கப்படுகிறார்கள். இவ்வளோ நாள் நாங்கள் சொன்னது தப்புன்னா ஜனங்கள் எங்களை என்ன நினைப்பாங்க, அதனால எல்லா பாசனும் அப்படிதான் செய்யணும், எல்லா பாசனும் அறிக்கை செய்யணும். நாங்கள் இவ்வளவு நாள் உங்களை வழி நடத்து தப்பு, அதனால நாங்கள் வந்து இப்பொழுது ஹெட் வந்திருக்கிறது, தலைக்கல் வந்திருக்கிறது, இதுதான் உண்மையான உபதேசம், நம்ம எல்லாம் அந்த தலைக்கல்லோடு தான் இணையணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க வெக்கப்படுகிறார்கள். நம்முடைய கௌரவத்தை பார்க்கிறார்கள், இதை ராஜாவுடைய கௌரவத்தை பார்க்கவில்லை. ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவள் வெக்கப்படுகிறார்கள். அதனால கத்தர் என்ன செய்தார் என்றால் அவர்களை புறக்கணித்து விட்டார். அதனால் இப்பொழுது வேறொரு பெண்ணை தேடுகிறார்கள். வஸ்தி புறக்கணிக்கப்பட்டனாலே எஸ்தர் அங்கே காட்சியில் வருகிறார். அங்கே வரணும்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து வெர்ஜினாக இருக்க வேண்டும். எஸ்தர் 2:3 வாசிக்கலாம்.
அதற்கு ராஜா, தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளா இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனை இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து,
இது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வெர்ஜினாக இருக்க வேண்டும். கான்குபீனா இருக்கக்கூடாது, மேரிடு உமனா இருக்கக்கூடாது, அல்லது டைவர்ஸ் உமனாக இருக்கக்கூடாது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வெர்ஜினாக இருக்க வேண்டும், கன்னியாக இருக்க வேண்டும். அதே போல நம்ம வந்து we are justified, hallelujah, நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே
ஆமே.
அதுதான் வெர்ஜின்ங்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை வந்து ஒரு கன்னியாக மாற்றி இருக்கிறார். we are virgin, hallelujah. அதனால வெர்ஜின்ஸ் எல்லாம் அங்கே கூட்டி சேர்க்கப்பட்டாலும் அதன் பின்பு அவனுக்கு சுத்திகரிப்பு இருக்கிறது. வெள்ளைப்போளத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் அவர்கள் 12 months வந்து 1 year சுத்திகரிக்கப்படணும். அங்கே சுத்திகரிக்கப்பட்ட பின்பு தான் ராஜாவை சந்திக்க முடியும். அதே போல இருந்தால் 2nd ப்ராசஸ் வந்து சாங்டிபிகேஷன். 1st ப்ராசஸில் நம்ம வந்துட்டோம், 2nd ப்ராசஸ் சாங்டிபிகேஷன். இது வந்து லைஃப் லாங்காக நம்ம சாங்டிஃபைட் ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்ல, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அந்த ப்ளீடிங் வேர்டு அந்த வார்த்தையினால நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமே. இதெல்லாம் நம்ம இப்பொழுது உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸில் நம்ம இருக்கிறோம். அதன் பின்பு என்ன சொன்னால் ராஜாவை சந்திக்க வேண்டும். ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், நீதிமானக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல். அதன் பின்பு அவள் ராஜாவை சந்திக்கும் பொழுது பைபிளில் என்ன போட்டிருக்குது என்றால், ராஜா வந்து ராஜ அரண்மனைக்குள்ள அவள் பிரவேசித்து ஒரு நாள் காலையிலே அவள் மாலையிலேயே பிரவேசித்து அடுத்த நாள் காலையிலே அவள் திரும்பி வர வேண்டுமா? அவ்விதமாக சொல்லி இருக்குது. 14 வாசிக்கலாம்.
சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்பு கொள்ளிருக்கிற ஸ்திரீகளின் 2nd மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவிடத்தில் பிரவேசிக்க கூடாது.
எந்த மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வித்தியாசமா இருக்குது. நம்மளால அதை கெஸ் பண்ண முடியல. ஒவ்வொரு பெண்ணும் வந்து ராஜா கிட்ட போகும் பொழுது சாயங்காலத்திலே அவ போக வேண்டும், ராஜா சமூகத்திலே அவள் போக வேண்டும். அடுத்த நாள் காலையில் தான் அவள் திரும்பி வரணுமா? அப்படி திரும்பி வரும் பொழுது ஒரு நாள் நைட்டில் வந்து அவள் ராஜாவிடத்தில் இருக்கிறாள். ராஜா என்ன செய்கிறாள் என்றால், உன் மேலே எனக்கு பிரியமில்லை அப்படின்னு சொல்லிட்டா, நீ ராஜஸ்திரியாக நான் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் அபிமான ஸ்திரீகள் இருக்க இடத்துக்கு போகணுமா? ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா அபிமான ஸ்திரீகள் என்றால் தமிழில் நமக்கு மீனிங் தெரியல. ஆங்கில பைபிளில் கான்குபின்ஸ்னு எழுதியிருக்கு. அவங்க கான்குபின்னாக மாறியிருந்தாங்க. ராஜா வந்து அவள் விருப்பப்பட்டாள், பேரை சொல்லி அந்த பெண்ணை கூப்பிட்டா தான் ராஜாட்ட வர முடியுமே முடிய. மத்திய அந்த சாக்ஸாஸ்ங்கிற ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய பாதுகாப்பில் அவங்க அங்கே போயிருந்தாங்க. இதில் என்ன தெரியுது, அவங்க வீட்டுக்கும் போக முடியாது, அவங்க வேற மேரேஜும் பண்ண முடியாது, அவங்க கான்குபீனாக இருக்கிறாங்க. ராஜா திடீர்னு பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்க வர முடியும். அந்த காலத்தில் ராஜாக்கள் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. எல்லாமே ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் இருக்கிறது. இங்கே வந்து வெர்ஜின் நீதிமானக்கப்பட்டாச்சு, பரிசுத்தமாக்கப்பட்டாச்சு. இப்போ வார்த்தையை சந்திக்க வரும் பொழுது சிலர் புத்தி இல்லாத கனிகளாக மாறியிருந்தாங்க. இந்த மெசேஜில் வந்த பிறகு நீங்கள் ராஜாவை சந்திக்கிறீங்க, அவங்க புத்தி இல்லாத கனிகளுக்கு காவலாளிகளா இருக்கிறாங்க, அவங்க கஸ்டடியில் அவங்க இருக்கிறாங்க. அதனால இந்த பாஸ்டர் வந்து சாக்ஸாஸ், இவர் வந்து இவர் கஸ்டடியில் வந்து ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ் வச்சிருக்கிறார். இவங்க ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ் பாதுகாக்கிறது தான் இதான். அந்த ஜனங்களை ஆவிக்குரிய பிரமாவும் மாற்றுவதில்லை, சத்தியத்தையும் ஒழுங்கா சொல்றதில்லை. ஆனால் மெசேஜில் தான் அந்த பாஸ்டர் இருப்பாரு. அவங்க சர்ச்சில் இருக்கிற எல்லாமே புத்தி இல்லாத கனிகள், ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ், சாக்சஸ். அவங்க வீட்டுக்கும் போக முடியாது, சாபனத்துக்கும் போக முடியாது. அதே சமயத்தில் மெசேஜையும் விட முடியாது, மெசேஜில் தான் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன செய்யறது? சாபனத்துக்கும் போக முடியாது, ஆவிக்குரிய பிரமாக மாற முடியாது. அதனால முத்திரைகள் திறக்கப்பட்டுச்சு, ஏழாம் முத்திரையானது திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிலாம் சொன்னா அவங்களால அதை விசுவாசிக்கவும் முடியாது. அதனால ராஜா புறக்கணிச்சிட்டார், நீ மெசேஜை விட்டும் போக முடியாது. விதமான ஒரு ஒரு இதுக்குள்ள இருக்கிறது தான் இந்த மெசேஜில் இருக்க நிறைய பிலீவர்ஸ். சில சபைகள் இவ்விதமாக தான் இருக்குது. அவங்க வந்து புத்தி இல்லாத கண்கைகள், அபிமான இஸ்திரிகளாக, கான்குபின்ஸாக, சாக்சாஸுடைய கஸ்டடியில் அவங்க இருக்கிறாங்க. இங்கே நம்ம காணும் பொழுது, எஸ்ரை நம்ம பார்க்கும் பொழுது, எஸ்ரு வந்து ஏகாயினுடைய கஸ்டடியில் அவள் இருக்கிறாள். 15 வசந்த வாசிக்கலாம்.
மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டாலும் அவன் சித்திய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியும் எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்த போது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது.
சரி, நம்ம இங்கே பைபிள நம்ம வாசிக்கும் பொழுது என்ன அங்கே எழுதியிருக்கிறது என்றால், ஏகாய் வசத்தில் அவள் இருக்கிறாள். இந்த எஸ்தர் வந்து ஏகாய் வசத்தில் இருக்கிறாள். அவளுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கு, ஒரு நல்ல இடம் கொடுத்துருக்கிறது. அந்த 15 வசனத்தில் எஸ்தருக்கு அங்கே ஒரு விசேஷித்த இடம் கொடுத்திருக்கிறார்.
7 தாதிமார்களுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே
அவர்கள் கன்னிமாடத்தில் சிறந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 தாதிமார்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 7 தாதிமார்களும் நல்ல சிறந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு சிறந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வரி டேபர்நாக்கில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா! சிறந்த இடத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம 7 சர்ச்சேஜஸ் மெசேஜ் நம்ம விசுவாசிக்கிறோம். இதுதான் 7 தாதிமார்கள். ஒவ்வொரு சபையும் ஒரு பெண்ணுக்கு அடையாளம் ஆயிருக்கிறது. அதனால ஆண்டவர் நம்ம 7 சர்ச்சேஜஸ் மெசேஜ் நம்ம விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா! நமக்கு ஏகாய் என்கிறவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அனாயிட்டட் பிரீச்சர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு அனாயிட்டட் ப்ராஃபிட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஏகாய் நியமித்த காரியமே இல்லாமல் வேறொன்றையும் அவள் கேட்கவில்லை என்றால், ஏகாய் வந்து என்ன தேவையோ அதெல்லாமே அவர் ப்ரொவைட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ராஃபிட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ப்ராஃபிட் மெசேஜில் நமக்கு எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா! ராஜாவை சந்திப்பதுக்கு வேண்டிய எல்லாதும் நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆகாயத்தில் சந்திப்பதுக்கு வேண்டிய எல்லா வெளிப்பாடுகளும் இந்த இடத்துல கொடுக்கப்படும். நீங்கள் சிறந்த இடத்துல இருக்கிறீர்கள். இங்கே 7 சர்ச்சேஜஸ், 7 சீல்ஸ், 7 பயல், 7 டம்பர்ஸ், எல்லாமே ஹோல் பைபிள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணப்படுகிறது. தீர்க்கதரிசியினுடைய எல்லா வெளிப்பாடும் கொடுக்கப்படுகிறது. நம்ம சிறந்த இடத்துல இருக்கிறோம். நமக்கு என்ன சேர்ந்தால் ஒரு ப்ராஃபிட் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா! எஸ்ருக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கிறார், சாபன சபைகளுக்கு ப்ராஃபிட் இல்லை. அதனால அந்த ப்ராஃபிட் தான் தேவனுடைய மைண்ட் அறிஞ்சு, ராஜாவுடைய அந்த விருப்பம் என்னது என்பது அந்த ப்ராஃபிட்டுக்கு தான் தெரியும். தேவன் தம்முடைய வார்த்தையை தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா! தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய சிந்தை அறிந்தனாலே அவரை ராஜாவை சந்திப்பது எப்படி சந்திக்க வேண்டும் என்று, எல்லாம் எப்படி எந்த முறையில் சந்திக்க வேண்டும் என்று எல்லாமே ஏகாய்க்குத்தான் தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட் மூலமா நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார், ஒரு அனாயிட்டட் ப்ரீச்சர் மூலமா நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி சந்திக்க முடியும், நீங்கள் அவரோடு சேர்ந்து எப்படி உலகத்தை ஆளுகை செய்ய முடியும், அவரை சந்திப்பதற்கு வேண்டிய எல்லா ஆயத்தம் அதை ஆயத்தப்படுத்துறது தான் ஏகாயினுடைய வேலை. அதனால ஆண்டவர் நமக்கு ஒரு ஏகாய கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? We have a prophet, God sent a prophet. 10 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் வந்து கர்த்தருக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அந்த 10 பாயிண்ட் நீங்க தெரிஞ்சா போதும். நம்ம டாக்டரின் அதுதான், கர்த்தர் ஒரு ப்ராஃபிட்டை அனுப்பி அந்த ப்ராஃபிட் மூலமாக நம்மை வந்து இயேசுவை சந்திப்பதுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். வருகையிலே அவரை சந்திப்பதுக்கு நம்ம ஆயத்தப்படுகிறார். இந்த மெசேஜில் எல்லாமே இருக்கு. இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறுகிற எல்லாமும் என்னது The message of the hour lay irukkirathu. Indha sabaiyil adu podikkapadudhu. Neenga catch pandrathu poruthu irukku. நீங்க சுகத்தை பெறுவதற்கும் ப்ராஸ்பெரிட்டி பெறுவதற்கும் உங்கள் சோதனையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கும் எல்லா மெசேஜும் கர்த்தருடைய கிருபையினால இங்க கொடுக்கப்படுகிறது. ஃபாஸ்டிங் பிரேயர் விழிப்பு ஜெபத்தில் வரும் பொழுது உங்களுக்கு ஃபெய்த் மெசேஜ் கொடுக்கப்படுது. நீங்க அதை பற்றி கொள்வதை பொறுத்து இருக்கு. உங்களுடைய கேப்பசிட்டி, உங்களுடைய விசுவாசம், அதை பொறுத்து நீங்க வந்து பெற முடியும். ஆனால் இங்க எல்லாமே கொடுக்கப்படுது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் தேவையான எல்லா விதமான ஆலோசனைகளும் எல்லா வெளிப்பாடுகளும் நீங்கள் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாமே இங்க சொல்லப்படும் பொழுது நீங்க ஒவ்வொரு சர்வீஸ்லயும் வந்து நீங்க அதை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். நீங்க அதை ரிசீவ் பண்ண வேண்டும். ஏகாய் வந்து நியமித்த காரியமே அல்லாமல் வேற காரியத்தை கேட்கலன்னா அந்த பாஸ்டர் என்ன சொல்லுகிறாரு, மெசேஜ் என்ன சொல்லுது, வேற காரியத்தை நம்ம கேட்க கூடாது. நம்ம சுடிதார் போடணும்னு ஆசைப்படக்கூடாது, லெக்கின்ஸ் போடணும்னு ஆசைப்படக்கூடாது, பூ வைக்கணும், ஜுவல்ஸ் போடணும்னு ஆசைப்படக்கூடாது. வேற காரியத்தை நம்ம கேட்க கூடாது. வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம கேட்க கூடாது. வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதோ, ஏகாய் நமித்த காரியத்துமே இல்லாமல் வேற எந்த காரியத்தையும் கேட்க கூடாது. அதுல நமக்கு அந்த மாதிரி ஒரு மாடர்னா நம்ம இருக்கணும், நவநாகரியமா இருக்கணும் என்று நினைக்காதபடி தேவ பக்தி உள்ள இஸ்ரேலுக்கு ஏற்றபடி நம்மை அலங்கரிக்க வேண்டும். அல்ல பாருங்க, ஏகாய் நிமித்த காரியமே அல்லாமல் வேறொருதையும் கேட்கல. அதுதான் அங்க சீக்கிரட்டா இருக்கிறது. இப்பொழுது எஸ்ஆர் வாழ்க்கையிலே ஒரு பர்பஸ் இருக்கிறது. ராஜா வந்து அவளுக்கு அன்பு வைத்தான். அவள் வேலை அவள் வந்து பச்சமாயிருந்து அவளை ராஜஸ்ரீயாக
மாற்றினான். பதினேழாம் வாசிக்கலாம்.
சரி, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலாம். இவ வந்து அபிமான ஸ்திரீட்ட போகல, சாக்ஸாஸ் போகல. சாயங்காலம் என்ன செய்யறாள், அவள் ராஜாவை சந்திக்க போகிறாள். தனி அறையிலே ராஜாவை சந்திக்கிறாள். ராஜாவோடு கூட அவள் ராத்திரியிலே சம்பாஷணை செய்கிறாள். ராஜா வந்து கிரீடத்தை அங்க மேல வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. மறுநாள் காலையில எல்லாருமே அந்த ரூமுக்கு போயிருந்தாங்க, ரெண்டாவது ரூமுக்கு போயிருந்தாங்க. இவ ரெண்டாவது ரூமுக்கு போல ராஜஸ்ரீயாக மாறி.
ஹல்லேலூயா.
அதே போல மெசேஜ்ல வரும் பொழுது நிறைய பேர் புத்தி இல்லாத கனிகளா மாறிதாங்க. அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் வேற இருக்கிறாரு. நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க புத்தி இல்லாத கனிகளுக்கு. அங்கே அந்த சர்ச்சில் சேர்ந்துக்கிட்டாங்க. என்ன அங்கே போகிறோம், அங்கே இருந்து போகிறீங்க, புத்தி இல்லாத கன்னிகள். உங்களுக்கு ஏற்ற பாஸ்டர் அவர், உங்களுக்கு ஏற்ற சபை, எந்த கண்டிப்பும் கிடையாது. அதனால் எப்படி வேணாலும் வந்தாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஜுவல்ஸ் போட்டு வந்தாலும், சுடிதார் போட்டு வந்தாலும், எப்படினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம். அதனால அந்த பாஸ்டர்ட்ட பேர் அது வந்து சாக்ஸஸ் என்ன செய்வார், பைபிள் போதிக்க மாட்டாங்க. அவங்க மனசில் வந்ததெல்லாம் சொல்லுவாங்க செய்தியை வச்சுக்கிட்டு. அதனால சாக்ஸா இவன் வந்து அங்க போகல. அடுத்த நாள் காலையில் அவன் அங்க போகல, ராஜா கூட இருக்கிறார். ராஜா வந்து வஸ்திரம் தரித்து, அவள் வந்து அந்த கவர்மெண்ட் தரித்து பட்டத்து ராணியாக மாறிவிட்டாள். ஹலலுயா. நீங்களும் நானும் பிரைடா மாறிவிட்டேன், அவருடைய ஒய்ஃபா மாறிவிட்டோம். ஹலலுயா. பிரைட்ல இருந்து நம்ம ஒய்ஃபா மாறிட்டோம். வெர்ஜின்ல இருந்து நம்ம வந்து குயினா மாறிட்டோம். அவங்க வெர்ஜின்ல இருந்து கான்கிபீனா மாறிட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா, பைபிள் எப்படி எழுதியிருக்கு, எல்லாமே உங்களுக்கு இந்த கடைசி காலத்தை குறித்து தான் எழுதியிருக்கு. இது லுத்தர் காலத்தில் இது பொருந்தாது, வேற எந்த காலத்திலையும் பொருந்தாது. உங்களுக்கு தான் எல்லாம் எழுதியிருக்குது. உங்களுக்கும் எனக்கும் தான் எழுதியிருக்குது. கடைசி காலத்தில் வாழ்கிற எலெக்ட் பீப்புளுக்காக தான் எழுதியிருக்குது. நான் வந்து அங்கே போகக்கூடாது. ராஜா என் மேல அன்பு வைக்கிறார். ஹல்லேலூயா. என் மேல் கிருபை வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேப்ஸ்டோன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். என் மேல் அவருக்கு கிருபை வந்தது, என் மேல் அவருக்கு பட்சம் வந்தது, என் மேல் அவருக்கு அன்பு வந்தது. பார்த்த உடனே அவருக்கு அன்பு வந்து விட்டது. முதல் பார்வையிலே அவருக்கு அன்பு வந்து விட்டது. என்ன அவர் ரிஜெக்ட் பண்ணல. நான் அடுத்த நாள் காலையில நான் வந்து அந்த ரூமுக்கு போகல, நான் ராஜா கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஐ ஆம் த குயின். ஹல்லேலூயா. I am the wife of the king. Hallelujah. ஏனென்றால் ராஜாவுக்கு என் மேல் அன்பு வந்தது. கர்த்தர் இன்னைக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாக உங்களை எலெக்டா தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நீங்க காட்சியில வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த ஸ்தானத்துக்கு யூ கம் டு யுவர் பொசிஷன். ஹல்லேலூயா.
ஆமென்.
நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்துக்கு இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். நீங்க வந்து குயூனாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா 127 நாடுகளுக்கு அவன் ராஜான்னு சொன்னான். எவ்வளவு பெரிய ராஜான்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து அதை விட பெரிய ராஜா. ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா. அவருடைய குயூனாக நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய சுலாக்கியம். இன்னைக்கு நம்ம அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறோம். வசி அந்த பொசிஷனுக்கு அழைக்கப்பட்ட பொழுது அவள் அடையாளப்படுத்தவில்லை. நம்ம இன்னைக்கு அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யூ ஆர் த குயின் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. என்ற செய்தியிலே விதமாய் சொல்லுகிறார். Predestination looks back to foreknowledge. 1955 இந்த செய்தியிலே சொல்லியிருக்கிறார். Predestination looks back to foreknowledge. Foreknowledge looks on to destiny. He knew the end from the beginning. என்று தன்னுடைய செய்தியிலே சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னறிவு. முன்குறிக்கப்படுதல். என்ன செய்கிறது என்றால் லுக்ஸ் பேக், அதை பின்னோக்கி பார்க்கிறது. என்ன பார்க்கிறது? ஃபோர் நாலேஜை பார்க்கிறது. உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக அவர் என்னை முன்னறிந்தார். ஹல்லேலூயா. அவருடைய முன்னறிவு என்ன செய்கிறது என்றால் என்னை முன்குறித்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க வந்து எஸ் சார், நீங்க கான்குபின் கிடையாது, அபிமான இஸ்ரி கிடையாது. நீங்க அந்த ரூமுக்கு போக மாட்டீங்க. நீங்க ராஜா அரண்மனையில் இருப்பீங்க.
ஆமென்.
நீங்க யூ கம் டு யுவர் பொசிஷன். யுவர் பொசிஷன் வந்து கியூன். யுவர் பொசிஷன் இஸ் நாட் கான்குபின். நீங்களுடைய பொசிஷன் வந்து புத்தி இல்லாத கன்னியே கிடையாது. நீங்க ஆவிக்குரியவங்க. ஏதோ கடமைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறவங்க கிடையாது. இந்த சர்ச்சுக்கே வந்தாலும் நீங்க புத்தி இல்லாத கன்னியே கிடையாது. இங்க வந்துட்டு கூட புத்தி இல்லாத கன்னியா இருக்கலாம். நீங்க ஆவிக்குரியவளா இருப்பீர்கள். நீங்க வந்து எஸ்ஸரா இருக்கிறீங்க. ராஜா உங்க மேல பிரியம் கொள்ளுகிறார், அன்பு வைக்கிறார், தயவு காண்பிக்கிறார். நம்முடைய ஃபோர் நாலேஜ் என்ன சொல்லுகிறது என்றால் அது ப்ரீடெஸ்டினேஷனை குறிக்கிறது. ப்ரீடெஸ்டினேஷன் பின்னோக்கி பார்த்து உலக தோற்றத்துக்கு முன்னதாக இயேசு என்னை முன்னறிந்தார். I am an eternal attribute of God. Hallelujah. நான் தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறேன். நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். முன்குறிக்கப்படுதல் என்ன செய்கிறது என்றால் நம்முடைய டெஸ்டினியை பார்க்கிறது. என்னுடைய முடிவு என்ன? அதனால நம்ம பின்னாலையும் பார்க்கிறோம், முன்னாலையும் பார்க்கிறோம். பின்னால என்ன பார்க்கிறோம்? உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தையில என்னை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. இதுதான் வந்து என்ன செய்தால் ப்ரீ டெஸ்டினேஷன். அதனால தான் நான் இன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து இருக்கிறேன். அல்லது நான் இந்த ஆலயத்தில் வந்து இருக்க மாட்டேன். நான் வேற எங்கேயோ போயிருப்பேன். நான் எங்க ஏன் கடைசி வரைக்கும் நிற்கிறேன்? நிறைய பேர் இல்லை, நிற்க முடியலை. நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஃபூலிஸ் வெர்ஜனா மாறிட்டாங்க. ஆனால் நான் இன்னைக்கு ஸ்டாண்ட் பண்றேன்னா அது தேவனுடைய முன் அறிவு. ஹல்லேலூயா. நம்ம பின்னோக்கி பார்க்கிறோம். என்னுடைய முடிவு என்ன? என்னுடைய என்ன என்றால் நம்ம முன்னோக்கி பார்க்கும் பொழுது என்ன சொன்னால் ப்ரீடெஸ்டினேஷன், அதாவது இதான் ஃபோர் நாலேஜ் லுக்ஸ் ஆன் டு டெஸ்டினி. அதனால அவருடைய ஃபோர் நாலேஜ் என்ன சொல்லுனா நம்ம கடைசியா நம்ம எங்க போய் சேருவோம்? ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல போய் சேருவோம். உலக தோற்றத்து உண்மையாக என்னை முன்குறித்தார். அதனால அவருடைய என்ன அது ப்ரீடெஸ்டினேஷன் அவிதமாய் சொல்லுகிறது. ஃபோர் நாலேஜ் என்ன சொல்லுகிறது என்றால் நீ வந்து கடைசியா வந்து ராப்சர்ல பங்கு பெறுவா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நாலேஜ் இருக்கு? நீங்க அந்த நாலேஜை அறிக்கை பண்ணுங்க. உலக தோற்றத்துக்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நான் அவருடைய பிரைடா இருக்கிறேன். ஒரு நாள்ல நான் அவர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நான் ராப்சர்ல பங்கு பெறப்போகிறேன். இதுதான் நம்முடைய அறிக்கை. நம்ம எங்க இருந்து வந்தோம், எதற்காக இந்த உலகத்துல இருக்கிறோம், எங்க போகிறோம், இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையினுடைய மிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு. இந்த நாலேஜ் வரும்பொழுது, இந்த நாலேஜே வரும்பொழுது மற்றெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்காம போகும்? ஆமென்.
ஆமென்.
Predestination looks back to foreknowledge. And foreknowledge looks on to destiny. அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். இந்த கொரோனா வைரஸ் வரும் என்பதையும் தேவன் அறிந்திருக்கிறார். உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறார். இந்த சபையில் என்ன நடக்கும் என்று அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை முழுசும் என்ன நடக்கும் என்று அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அது அவருடைய foreknowledge. நம்ம ராப்சர்ல பங்கு பெறுவோமா பெற மாட்டோமா கைவிடப்படுவோமா என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். யாரும் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் தரணும்னு அவசியம் இல்லை. அவங்க சர்டிஃபிகேட் நல்லா கொடுக்கலன்னு அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து என்ன குறித்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு? அவருடைய ஃபோர் நாலேஜ் இருக்கிறது, ஹல்லேலூயா. அவருடைய ப்ரீ டெஸ்டினேஷன் எனக்கு இருக்கிறது, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது மனுஷன் சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கிறது? கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. வி நோ அவர் டெஸ்டினி, நம்முடைய முடிவு என்ன என்று நமக்கு தெரியும். அப்படி தெரியும் பொழுது என்ன சொன்னா, நம்முடைய பர்பஸ் என்னவென்று அறிய வேண்டும். மார்க்கு 11 அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு கழுதை கட்டி இருக்கிறதை காண்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக சேர்ந்து ஒலிவமலை கருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர் அனுப்பினார்.
இங்கே ஒரு கழுதை குட்டியை காண்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீங்க அப்படி போங்க, எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்க, பெத்பகே பெத்தானியா கிராமத்துக்கு போங்க. ஒரு இருவழி சந்தியில் ஒரு கழுதையும் அந்த குட்டியும் கட்டி இருக்கும். நீங்க போய் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க. அவிழ்த்து கொண்டு வரும் பொழுது அவங்க அந்த எஜமான் என்ன, எதுக்காக அவிழ்க்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, உடனே அவன் விட்டுருவான். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு தெரியுது அந்த கழுதை அந்த இடத்துல இருக்குன்னு தெரியுது. ஹல்லேலூயா. அதை அவிழ்க்கும் பொழுது அந்த எஜமான் என்ன சொல்லுவாங்கதும் தெரியுது. ஏன் அவிக்கிறேன்னு கேட்பான். ஆண்டவருக்கு வேணும்னு நீங்க சொல்லும் பொழுது அவன் விட்டுருவாங்கதும் அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும் எல்லாமே தெரியும். நம்முடைய காலங்கள் அவர் கருத்துல இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. உலகத்துல என்ன நடக்கும்னு தெரியும். அதனால இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியுது. அப்பொழுது நம்ம இங்க பார்க்கும் பொழுது இந்த கழுதை வந்து பொதி சுமக்கிறதுக்காக இந்த கழுதையை உண்டாக்கல. எல்லா கழுதைகளும் என்ன செய்யும்? பொதி சுமக்கும். அதுதான் கழுதைகளுடைய பர்பஸ், அதுதான் பொதி சுமக்கிறது. கழுதை அதுக்காகத்தான் அது பிறக்கிறது, அதுக்காகத்தான் அதை வளர்க்கிறாங்க. ஆனா கத்தருக்கு என்ன செய்யணும்? இந்த கழுதை வந்து வேற பர்பஸுக்காக இது பிறக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கழுதை வந்து இயேசுவை சுமக்க வேண்டும், ராஜாவை சுமக்க வேண்டும். இது மனுஷனுக்கு வேலை செய்யறதுக்காக இது ஆண்டவர் இதை பிறக்க வைக்கல. இது இயேசுவை பிறப்பதற்காக, இதனுடைய பர்பஸ் அதுதான், இயேசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால அந்த கழுதை எந்த காலத்துல பிறக்கணும்? அது வந்து கழுதை குட்டியா இருந்து அது வந்து இவன் சுமக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கழுதையா வளரணும். அது அந்த காலத்தெல்லாம் கரெக்டா வச்சு இயேசு கிறிஸ்துவும் அந்த காலத்துல வரவும் இந்த டைம் அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே கரெக்டா வச்சிருக்கிறார். அவருடைய ஞானம் அனந்த ஞானம். நீங்க வரணும்னா அவங்க அம்மா அப்பா வேணும், உங்க அம்மா அப்பா வரணும்னா அவங்க தாத்தா பாட்டி வேணும். இப்படி எல்லாம் கணக்கு எல்லாம் இருக்கு, நிறைய கணக்கு இருக்கு. அதனால நீங்க இந்த சென்னைக்கு வரணும், நீங்க இந்த காலத்துல பிறக்கணும், நீங்க இப்படி கல்வாரிக்கு வரணும், இப்படி எல்லாம் எல்லாமே அவருடைய முன்னறிவு. அதனால அந்த டைம் அந்த எல்லாத்தையுமே அவர் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். கரெக்டா அது வந்து கொலைட் ஆகிறது. அந்த பர்பஸ், அந்த டெஸ்டினி வந்து ஒன்ன ஒண்ணு மோதுகிறது. அதனால அதனுடைய பர்பஸ் வந்து இதை இயேசு கிறிஸ்துவை சுமக்கணும், மற்ற கழுத போல இல்ல. அது பிறந்தது நோக்கமே அதுதான். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவும் அங்க வர வேண்டும், இதோ அவரும் பவனி போக வேண்டும். அந்த நேரத்துல அது தேவைப்படுகிறது. தற்செயலா நடக்கிற காரியம் அல்ல இது, தேவனுடைய முன்னறிவு. அதனால அந்த கழுதை குறிச்சு ஒரு பர்பஸ் இருக்கு, அதே போல நம்ம குறிச்சு ஒரு பர்பஸ் இருக்கு. நீங்க வார்த்தையை சுமக்க வேண்டும், நீங்க அந்த நேரத்துக்குரிய செய்தியை சுமக்க வேண்டும், உங்களுடைய இதயத்திலே சுமக்க வேண்டும். மற்ற கழுதைகள்லாம் இருக்கிறது, அதெல்லாம் பொதி சுமக்கிற கழுதைகள். உலகத்தில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பொதி சுமக்கிறவங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறோம். அந்த பர்பஸுக்காக ஆண்டவர் நம்மளை பிறக்க வைத்திருக்கிறார். அதே போல எஸ்ஸர் எதுக்காக பிறந்திருக்கிறார்? அவருடைய பர்பஸ் என்ன? யூத ஜனங்களுக்கு விடுதலை தரும்படியாக, யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக அந்த பர்பஸோடு பிறந்திருக்கிறாள். அதனால எத்தனையோ கன்னி பெண்கள் சிவந்தாலும் ஒரே ஒரு தான் தெரிந்து கொள்ளப்படுவார். மற்றெல்லாம் கான்கு பின்ஸா மாறியிருந்தாங்க. எல்லா கிறிஸ்தவனும் கான்கு பின்ஸா மாறியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். ஆனா இப்பொழுது என்ன சென்றால் எஸ்ஸருக்கு வந்து ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்திருக்கிறார். அந்த ப்ராஃபிட் ஏகாய் வந்து தான் ஆயத்தப்படுத்த முடியும். ராஜாவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்த முடியும். இப்பொழுது அவள் வந்து செலக்ட் ஆகிவிட்டாள். ஆண்டவர் என்று அவளை ஒரு பர்பஸுக்காக பிறக்க வைத்திருக்கிறார். அந்த பர்பஸ் என்னவென்றால் யூத ஜனங்களுக்கு மீட்பை கொண்டு வர வேண்டும், ரெடெம்ப்ஷன் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அதற்காகவே அவளை ஆண்டவர் பிறக்க வைத்திருக்கிறார். ஆமென். ஏழாம் நாளிலே வந்த அந்த அழகான அந்த பிரைடு வந்து, எஸ் சார், அல்லேலூயா, இன்னைக்கு நம்ம ஏழாம் சபையின் காலத்திலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வந்து அந்த பியூட்டிஃபுல் பிரைடாக இருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த எஸ்ஸருக்கு வந்து இப்பொழுது அவள் வந்து ஒரு ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாள். அவள் குயினா மாறி இருக்கிறாள். ஆனாலும் அவள் வாழ்க்கையினுடைய பர்பஸ் அவளுக்கு தெரியவில்லை. கர்த்தர் அவளை எதற்காக கொண்டு வந்திருக்கிறாருன்னு அவளுக்கு தெரியல. அதை தெரிய வைக்கணும்னா அதுக்கு என்ன செய்யல் ஒருத்தர் தேவைப்படுது. அதான் மொர்தெகாய். அந்த மொர்தெகாய் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கிறது. பதினாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தால் அழிவீர்கள். இப்படி காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உன் ராஜமேன்மை கிடைத்திருக்கலாம். யாருக்கு தெரியும் சொல்ல சொன்னான்.
நம்ம இங்க என்ன வாசிக்கிறோம்? மொர்தெகாய் சொல்லுகிறார், நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்திலிருந்து வரும். நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படியாக உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று சொல்லும் பொழுது அவளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்து, ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு. இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம கியூனா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டி எல்லாருமே நம்ம அதை சொல்றோம். ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் வந்து பிரைடா இருக்கிறேன், எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறுவேன். ரொம்ப சந்தோஷம், எனக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது. நான் வந்து புத்தி இல்லாத கன்னியை கிடையாது, நான் புத்தியுள்ள கன்னியை. நான் அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனா அதே சமயத்துல உங்களை உன்னை குறிச்சு ஒரு பர்பஸ் இருக்குது, அது தெரியுமா? தெரியாது. நான் பிரைடு கண்டிப்பா ரேச்சர்ல போயிருவேன், அது தெரியுது. ஆனா அதே சமயத்துல பர்பஸ் தெரியல. உன்னுடைய டெஸ்டினி நீ அறிந்திருக்கிறாய், ஆனால் உன்னுடைய பர்பஸை நீ அறியவில்லை. உனக்கு வந்து ஒரு டெஸ்டினி இருக்கிறது, எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறுவோம் என்ற டெஸ்டினி இருக்கிறது, ஆனால் பர்பஸ் தெரியல. நான் ஏன் உலகத்தில் நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், அந்த பர்பஸ் தெரியல. எதற்காக ஆண்டவர் இந்த ஸ்தானத்துக்கு என்னை கொண்டார், அந்த பர்பஸ் தெரியல. அதுக்கு மொர்தெகாய் இங்க சொல்ல வேண்டியதா இருக்குது. இங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. த மைட்டி ஏஞ்சல் நமக்கு என்ன செய்யறனா வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் முத்திரைகளை தடுக்கிறார். இவருடைய வாத்துக்கு வாழ்க்கையின் முத்திரை இன்னும் திறக்கப்படலை. இவருடைய புஸ்தகம் இன்னும் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமாக தான் இருக்கிறது. இவருடைய புஸ்தகம் வந்து திறக்கப்பட வேண்டும். அதான் வந்து என்ன சென்றால் அந்த மொர்தெகாய் வந்து அதை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு என்ன செய்யறார், வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? உன் வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன? ஆமென்.
ஆமென்.
She has a purpose. She has also a destiny. அவளுக்கு ஒரு பர்பஸும் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. இப்பொழுது வாழ்க்கையின் முடிவு அவள் குயினாக வந்துவிட்டாள். ஆனால் பர்பஸ் தெரியல. நீ எதுக்காக இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிற? நீ அதை வந்து அந்த ராஜ மேன்மை உனக்கு ஏன் கிடைத்திருக்கிறது? அது அவளுக்கு தெரியவில்லை. மொர்தெகாய் வந்து அதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்து அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க. ஆமேன்.
ஆமேன்.
என்னை குறித்து அவருடைய சித்தம் என்ன? எஸ்ஸர் தன்னுடைய பூர்வோத்தரத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். நீ நான் ஒரு ஜூவிஸ் கேள், நான் ஒரு யூத பெண், யூத குலத்தை சேர்ந்தவள் என்று அவள் சொல்லக்கூடாதுன்னு மொர்தெகாய் சொல்லி இருக்கிறான். இரண்டாவது யாரும் பத்தாம் வசனம்.
மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான்.
இதோ மொர்தெகாய் என்ன சொல்லியிருக்கிறான் என்றால், உன்னுடைய பூர்வோத்தரத்தை நீ சொல்லாத, நீ எந்த குலத்தை சேர்ந்தவன், எந்த சந்ததியை சேர்ந்தவன் சொல்லக்கூடாது. யூ ஆர் எ ஜூவிஸ் கேர்ள். அந்த அந்த ஐடென்டிட்டி வந்து யாருக்குமே தெரியக்கூடாது என்று சொல்லியிருந்தான். அதே போல அவள் சொல்லலை, அவள் எந்த ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. அவள் யூத ஜாதியை சேர்ந்தவள் என்று யாருக்குமே தெரியாது, சொல்லலை. இப்பொழுது அது சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது.
ஆமென்.
அவிதமான ஒரு சூழ்நிலை வருகிறது. அதை வெளி அது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறது. எஸ்தர் வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறார். அவள் யார் என்று யாருக்குமே தெரியாது, ஆமானுக்கு தெரியாது. ஆமானுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்க மாட்டான். ஆமானுக்கு அது தெரியாது. யூத ஜனங்களை ஆதார் மாதம் 12ஆம் தேதியில எல்லா யூத ஜனங்களையும் கொன்று குவிக்க வேண்டும் அப்படி என்று அவன் சட்டம் கொடுங்க. 12ஆம் மாதம் 13ஆம் தேதி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். அதில் என்ன எழுதியிருக்குது என்றால், அவன் என்ன சட்டம் கொண்டிருக்கிறான் என்றால், 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் எல்லா யூதர்களையும் கொலை செய்ய வேண்டும். இவள் ஒரு யூத பெண்ணு, அவனுக்கு தெரியாது. அப்படின்னா எஸ்தரும் கொலை செய்யப்பட வேண்டும். அவன் ராஜஸ்திரிக்கு விரோதமாகவே சட்டம் ஏற்றியிருக்கிறான். அவன் யூத பெண்ணுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் வந்து ஆமா, அந்த மொர்தேக்காயினுடைய ஜனங்கள் தான் யூதர்கள். மொர்தேக்காய்க்கும் எஸ்தருக்கும் ரிலேஷன் இருக்குன்னு தெரியாது. தன்னுடைய சிறிய தகப்பனுடைய மகளை வளர்க்கிறான் அப்படின்னா அவளுக்கு இளைய சகோதரின்னு தான் அர்த்தம். சிறிய தகப்பன் சித்தப்பா மகன்னா என்ன அர்த்தம், தங்கச்சி தான். அதனால அவன் வந்து மொர்தேக்காய்க்கு சகோதரி என்று, சிறிய தகப்பனுடைய மகள் என்று அவனுக்கு தெரியாது. அவள் யூத பெண்ணுன்னு தெரியாது. அவன் மற்ற யூதர்கள் தான் நினைக்கிறான், எல்லா யூதர்களையும் கொன்று குவிக்க வேண்டும், அதில் எஸ்தரும் இன்க்ளூடிங் ஆகிறா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் அவளுடைய பூர்வோத்தரத்தை அவள் சொல்லவில்லை. மொர்தேக்காய்க்கு தான் அது தெரியும். நிறைய பேருக்கு அவளுடைய அந்த பூர்வோத்தரம் தெரியாது. அதனால் மொர்தேக்காய் என்ன சொல்லுகிறான், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருக்கக்கூடாது. யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஆமான் வந்து சட்டம் ஏற்றிருக்கிறான். ராஜாவுடைய சட்டத்தை மாற்ற முடியாது. ராஜாவே நினைச்சாலும் மாற்ற முடியாது. இதுதான் பெர்சியன் கிங்டம். பெர்சியன் கிங்டத்தில் சட்டத்தை மாற்ற முடியாது. தானியல்ல சிங்கக்கவியில் போடணும்னு சொல்லி அந்த தரியும் அங்கே முத்திரை மோதத்தினால அந்த சட்டத்தை அவங்க பாஸ் பண்ணும் பொழுது அந்த என்ன அந்த அதிகாரிகள்லாம் வந்து ராஜாட்ட சொல்கிறாங்க, என்ன ராஜாவே நீர் வந்து அவனை இன்னும் சிங்கக்கப்பியில் போடலை. ராஜாவுக்கு போடக்கு விருப்பம் இல்லை, ரொம்ப வேதனைப்படுகிறான். ஆனால் சட்டம் போட்டால் அவனையும் மாற்ற முடியாது. சட்டம் பாஸ் பண்ணியாச்சு. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யில் ஜீவோ பாஸ் பண்ணால் அதை மாற்ற முடியாது. ராஜாவே திருப்பி மாற்ற முடியாது. அதனால நீர் வந்து என்ன செய்யணும், அவனை சிங்கக்கவியில போடணும்னு சொல்லி போனது. சிங்கக்கவியில போட்டாங்க, கத்தர் பாதுகாத்தார். அதே போல ப்ராப்ளம் தான் இங்கேயும். இது வந்து பெர்சியன் கிங்டம். இந்த பெர்சியன் கிங்டத்துல இத சட்டத்தை வந்து ராஜா மோதிரத்தினால முத்திரை போடும் பொழுது மாத்த முடியாது. இப்பொழுது ஆமான் வந்து ராஜாவை அவிதமாக ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக கொண்டு சட்டத்தை பாஸ் பண்ண வச்சுட்டான். உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு ஜனங்கள் இருக்காங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கம் வித்தியாசம். அவங்க நம்ம பேச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. என் டைம் பாஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர், இந்த பாஸ்டர் வந்து நம்மக்கிட்ட வர மாட்டேங்கிறாரு. எல்லாரும் வராங்க, எல்லாம் ஒன்று, இவர் மட்டும் வர மாட்டேங்கிறாரு. நான் வந்து ஒரு ஆட் பாலாக இருக்கிறேன். தீகத்தை செய்யின்படி ஒரு ஆட் பால், வினோதமானவர். வெஸ்லி ஒரு வினோதமானவர். மார்ட்டின் லூதர் வினோதமானவர். பிரதர் பெனாமும் வினோதமானவர் தான். பாலும் வினோதமானவர் தான். இயேசு கிறிஸ்துவும் வினோதமானவர் தான். அதே போல் நான் வினோதமானவர்கான். எல்லாரோடையும் சேர்ந்து ஆமா போட்டுட்டு போக முடியாது. அவங்க போகிற போக்கெல்லாம் நம்ம போக முடியாது. வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்துக்கு நம்ம போக முடியாது. அதனால் எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆக முடியல. இதை மருதைக்கா எப்படி தான், அவன் ஒரு ஆட் பால். எல்லாரும் கும்பிடும் பொழுது இவன் கும்பிட மாட்டான். அதனால் உயிரே போனாலும் கும்பிட மாட்டான், நேராக நிற்பான். ஆமாண்ணே, எல்லாரும் நீ எல்லாரும் வணங்குறாங்களே, நீனு எல்லாரும் மோதிரம் போடுறாங்க, அவரும் போட வேண்டிதானே. எல்லாரும் வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்கிறாங்க, இவரும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட வேண்டிதானே. இவரும் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு வர வேண்டிதானே. அதே மாதிரி தான் சொல்கிறாங்க மொர்தேக்கிட்ட. மொர்தேக்கை வந்து அப்படிலாம் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தையை மீற முடியாது. மனுஷனை கும்பிட முடியாது. மனுஷனுடைய ஆதிக்கத்தில் போக முடியாது. நம்ம இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் போய் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்க முடியாது. எல்லா பாசனும் வராங்களே, வருவாங்க, எல்லாம் உங்க ஆதீனத்தில் வருவாங்க, நீங்க மேற்கொள்ளலாம். ஆனால் நம்மளை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. மனுஷன் நம்மளை மேற்கொள்ள முடியாது. மனுஷனுடைய உபதேசங்களுக்கு அடங்கி போயிட்டு நம்ம இருக்க வேண்டிய நிர்பந்தமான காரியம் இல்லை. அதனால மொர்தேக்காய் வந்து கீழ்ப்படிய மாட்டான், வணங்கவே மாட்டான். அதனால அவனுடைய ஜனங்களை கொலை செய்யும் நினைக்கும் பொழுது இந்த எஸ்தரும் ஒரு யூத பெண் என்பதை அவன் அறியாதிருந்தான். காரணம், தன்னுடைய பூர்வோத்தரத்தை அவள் சொல்லவில்லை. சட்டம் பாஸ் பண்ணி ஆகிவிட்டது. இப்பொழுது நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இருந்து வரும். ஹல்லேலூயா. இதுல என்ன சொல்லுது, ஒரு வழியை ஆண்டவர் அடைச்சா இன்னொரு வழியை திறப்பாரு. மொர்தேக்கா தான் சொல்றான், இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா எங்களுக்கு ஆண்டவர் வேற ஒரு வழியை திறப்பார். இவங்க நமக்கு உதவி செய்யலன்னா ஆண்டவர் வேற ஒருத்தர் உதவி செய்ய வைப்பார். இந்த வழி அடைச்சிருந்தா நமக்கு இன்னொரு அதை விட நல்ல வழி திறக்கும். இதுதான் ஃபெய்த்து. அந்த ஃபெய்த்தை தான் மொர்தேக்கா அறிக்கை செய்கிறான். அப்படி செய்யும் பொழுது என்ன செய்யறால், நீ உதவி செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது அவ என்ன சொல்லுகிறாள், 11-30 நாள் வரைக்கும் என்னை அழைக்கலையே, நான் எப்படி ராஜ சமத்துக்கு போக முடியும். அந்த 14-ஆம் வசனம் வாசிக்கலாம்.
மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னேன்.
30 நாள் அளவு நான் வரவழைக்கப்படவில்லை. 30 நாள்னா 30 டேஸ். 7-ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது, அரை மணி நேரம் அமைதியில் ஏற்பட்டது. அவர் 7-ஆம் முத்திரை உடைத்த பொழுது பல்லவத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. சைலண்ட் பீரியட். வெளிப்படுத்தல் 8:1 நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது சைலண்ட் பீரியட், அரை மணி நேரம், 30 நிமிஷம், இங்க 30 நாள். 30 நாள் வரைக்கும் ராஜா என்ன அழைக்கல, ராஜாவுக்கும் எனக்கும் எந்த விதமான கான்வர்சேஷனும் இல்லை, எந்த விதமான தொடர்பும் இல்லை. 30 நாள் வரைக்கும் என்னை அழைக்கவில்லை. நம்ம இன்னைக்கு சைலண்ட் பீரியட்ல இருக்கிறோம். அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று, 30 நிமிஷம் அமைதல் ஏற்பட்டது. 30 நாள் வரைக்கும் ராஜா என்னை வந்து அழைக்கவில்லை. நான் எப்படி போக முடியும்? ஏனென்றால் அங்க ஒரு தவறாத சட்டம். தவறாத சட்டம் என்றால் மாற்ற முடியாத சட்டம். தவறான சட்டம் அல்ல, தவறாத சட்டம். அதனால மாற்ற முடியாத சட்டம். யாராயிலும் அழைக்கப்படாமல் போனால் ராஜா வந்து பொற்செங்கோலை நீட்ட வேண்டும். அப்படி பொற்செங்கோலை நீட்டவில்லை என்றால் அவள் யாராயிருந்தாலும் கொலை செய்யப்படுவார்கள். ராஜாத்தியா இருந்தா கூட கொலை செய்யப்படுவார்கள் என்று அவள் நினைக்கிறாள். அதனால வந்து நான் வந்து 30 நாள் வரைக்கும் அழைக்கப்படலை. 7-ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது ஹாஃப் அன் அவர் சைலன்ஸ், அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. நம்ம இன்னைக்கு 7-ஆம் முத்திரையில இருக்கிறோம். ஆமென். இதை கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். மேகம் மறந்து ஏறக்குறைய அரை மணி நேரம் இது காணப்பட்டது. சன்செட் மவுண்டன் மேல என்ன சொன்னால் அந்த மேகம் காணப்பட்டது. கத்தர் தம்முடைய தீர்க்க தரிசியை எடுத்துக்கொண்டார். நீ ஜெபசன் வில்லுக்கு போ, 7 முத்திரையின் ரகசியம் வெளிப்படும். சைலன்ஸ். இப்பொழுது சைலன்ஸ் பிரேக் ஆக வேண்டும். ஹல்லேலூயா.
ஆமென்.
3 நாள் உபாசம் இருங்க, நானும் உபாசம் இருக்கிறேன். இவ்விதமாக அவள் உபாசம் பண்ணி நான் ராஜ சமூகத்திலே நான் பிரவேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாள். மொர்தேக்கா என்ன சொல்லுகிறான், நீ தான் ஃபைனல் வாய்ஸ், ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஜெனரேஷன். ஹல்லேலூயா. நீ தான் ராஜாட்ட போய் பேசணும். யூ ஆர் த ஃபைனல் வாய்ஸ். அதே போல இன்னைக்கு நீங்க தான் ஃபைனல் வாய்ஸா இருக்கிறீங்க.
ஆமென்.
ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஜெனரேஷன். ஹல்லேலூயா. நீங்க இடைவெளியிலே நிற்க வேண்டும். யூத ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் மத்தியில நீ நின்று நீ வந்து பரிந்து பேசி இந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும். இன்னைக்கு நம்மள வந்து ஆண்டவர் ஸ்டாண்டிங் இன் த கேப். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்படுவாங்க, நீங்களும் ஆண்டவர் இடைவெளியில நிக்க சொல்றாரு. நீங்க உங்களை பரிந்து பேச சொல்றாரு. நமக்கு அந்த ஜாப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். சர்ச்சில் இப்ப யார் யாரு சோகம் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கறத தான் நான் முதல்ல பார்ப்பேன். அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்கு சோமாயி வர்றாங்களா, ஜெபம் பண்ணா சில நேரத்தில் ஜாஸ்தியா வரும். ஆனா ஜெபம் வீணா போகாது, பிற சரியாயிரும். ஹல்லேலூயா. யார் யாரு வந்து யார் யாரு என்னென்ன ப்ராப்ளத்துல இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து நான் வந்து ஜெபத்துல வைக்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன இடைவெளியில வச்சிருக்கிறாரு. நீங்களும் பரிந்து பேசுற ஜெபத்தை செய்யறீங்க. ஹல்லேலூயா. இடைவெளியில நிற்க வேண்டும். ஃபைனல் வாய்ஸ். இந்த உலகத்துக்கு கடைசி சத்தம் நீங்க தான். நீங்க தான் சத்தியத்தை சொல்ல வேண்டும். எஸ்ருக்கு அந்த பொசிஷன் இருக்கிறது. நீ உன்னுடைய சாணத்துக்கு வர வேண்டும். நீ ராணியா இருக்கிறேன்னு நினைச்சு பிரைட் பிரைட் சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது. உனக்கு இந்த ஜாப் இருக்கிறது, நீ அதை செய்ய வேண்டும். நீ ராஜாவனத்துல போய் பரிந்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது 7 நாள், 30 நாள் வரைக்கும் கூப்பிடலையா, 30 மினிட்ஸ் ஹாஃப் அன் அவர் சைலன்ஸ் இருக்குது. இல்ல நீ வந்து உனக்காக நாங்க பாசிங் இருக்கிறோம், எனக்காக நீங்க எனக்காக நீங்க பாசிங்க இருங்க அப்படின்னு சொல்லி மூணு நாள் உபாச ஜெபம் செய்து மூணாம் நாளிலே போகிறாள். ஹல்லேலூயா. மூன்றாம் நாள் எதை குறிக்கிறது? தேட்புள்ள குறிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு மூன்றாம் இழுப்பில் வந்திருக்கிறோம். ஓபனிங் ஆஃப் த வேர்ட். ஹல்லேலூயா. சைலன்ஸ் இப்பொழுது பிரேக் ஆக வேண்டிய நேரம், அமைதலான நேரம் இப்பொழுது வந்து இதோ முடிவுக்கு அது வருகிறது. ஹல்லேலூயா. மூன்றாம் நாளிலே அவள் பிரவேசிக்கிறாள். பைபிள் என்ன போட்டிருக்கு? மூன்றாம் நாள் அஞ்சாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிக்கலாம்.
மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரண்மனை உள்முற்றத்தில் ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள்.
இதோ மூன்றாம் நாள்ல வந்திருக்கோம் நம்ம. இன்னைக்கு ஓபனிங் ஆஃப் த வேர்ல்ட்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் புல் ஹீலிங், செகண்ட் புல் வந்து ப்ராபசி, தேர்ட் புல் ஓபனிங் ஆஃப் த வேர்ல்ட். இன்னைக்கு நீங்க மூன்றாம் இழுப்புல வந்திருக்கிறீங்க. மூன்றாம் நாளில ராஜவஸ்திரம் தரித்து நம்ம இன்னைக்கு ராஜவஸ்திரம் வார்த்தையினால அன்அடல்டரேட்டட் வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. கலப்படம் இல்லாத தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம போத்தி வைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் கலப்படம் இருக்கும். நம்ம கலப்படம் இல்லாத தேவனுடைய அன்அடல்டரேட்டட் வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு அவள் தேவ அங்க ராஜ சமூகத்தில் வந்து நிற்கிறாள். ஹல்லேலூயா. இவள் நிற்க வேண்டிய இடம் எது? அந்த த்ரோன் ரூம். கடைசியாக அவள் நிற்க வேண்டிய இடம் என்னவென்றால் த்ரோன் ரூம். இன்னைக்கு த்ரோன் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க. தேவனுடைய சிங்காசனம் இங்கே இருக்குது. ஹல்லேலூயா. மனவாட்டியின் மத்தியிலே தேவனுடைய சிங்காசனம் இருக்குது. அதனால அவள் நிற்க வேண்டிய இடம் என்றால் த்ரோன் ரூமுக்கு அவள் போக வேண்டும். அவளுடைய ஃபைனல் அவ வந்து எங்க ஸ்டாண்ட் பண்ண வேண்டும் என்றால் த்ரோன் ரூம்ல. உங்களுடைய ஸ்தானம் என்னுடைய ஸ்தானம் என்னவென்றால் நீங்க ராஜவஸ்திரம் தரித்து மூன்றாம் நாளிலே த்ரோன் ரூம்ல இருக்கணும். ஹல்லேலூயா. ஆஃப் அன் அவர் சைலன்ஸ் இப்பொழுது பிரேக் ஆகிறது. இதோ அது அரை மணி நேரம் அமைதல் உண்டானது. அதன் பின்பு ஆர்ப்பரிப்பு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஆஃப் அன் அவர் சைலன்ஸ் முடிகிற நேரத்தில் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு தேர்ட் டேல இருக்கிறோம். நம்ம ராஜவஸ்திரம் தரித்து த்ரோன் ரூம்ல சிங்காசனம் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல வந்திருக்கிறோம். இன்னும் இப்பொழுது ராஜா சிங்காசனத்திலே இருக்கிறார். ஆமே. சிங்காசனத்தில் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்றால் கிரேஸ் வந்து இப்பொழுதும் அவைலபிள். ஹல்லேலூயா. மெர்சி இஸ் நாட் ஓவர். ஸ்டில் யூ ஹேவ் மெர்சி. ஹல்லேலூயா. இப்பொழுதும் உங்களுக்கு கிருபை இருக்கிறது. ஏழு சபை காலத்திலே பரிந்து பேசினார். ஆனாலும் கிருபையானது முடிந்து போகவில்லை. இரக்கமானது முடிந்து போகவில்லை. ஜீசஸ் இஸ் ஸ்டில் ஆன் த த்ரோன். அவர் இப்பொழுதும் அவர் வந்து சிங்காசனத்திற்கு அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார், இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கம் கிருபைக்கு முடிவு இல்லை. நீங்க போய் இரக்கத்தையும் கிருபையும் பெற முடியும். தைரியமாய் கிருபாசத்தண்டையில நீங்க சேர முடியும். ஹல்லேலூயா. பயந்து பயந்து போறார். ஆனா ராஜா என்ன செய்யறார் என்றால் உடனே செங்கோலை நீட்டுகிறார். ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜா ராஜஸ்ரீயாக எஸ்தர் முற்றத்தில் இருக்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். இதோ பொற்செங்கோலை நீட்டினார் என்று நம்ம அங்க பைபிள்ல வாசிக்கிறோம். அஞ்சாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்திலையும் பொற்செங்கோலை நீட்டுகிறார். ரெண்டு முறை பொற்செங்கோலை நீட்டுகிறதை அந்த புத்தகத்திலே வாசிக்கிறோம். ராஜசமுத்திரத்திலே போய் நின்ற உடனே பொற்செங்கோலை நீட்டுகிறார். அந்த பொற்செங்கோல் செப்டர். இந்த கிங் எக்ஸ்டெண்டட் த செப்டர். அந்த பொற்செங்கோலை நீட்டுவது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இந்த பொற்செங்கோல்னா நமக்கு என்ன நினைக்கிறோம்? தங்கத்துல அந்த ராடுன்னு நினைக்கிறோம். தங்கத்துல ராடுனா வெயிட்டா இருக்கும். அது இவ்வளவு நீளம் இருக்கலாம். தங்கத்துல செஞ்சா வெயிட்டா இருக்கும். அது என்னன்னா மரத்துல தான் செஞ்சிருக்கு. மேல வந்து தங்க சீட்டுனால அது மூடப்பட்டிருக்கு. உடன்படிக்கப்பட்டி மரத்துல தான் செய்திருக்கு. சித்தி மரத்தினால் செய்து ஓவர்லைட் வித் கோல்டன் சீட். அதே போல இந்த இது வந்து மரத்துல செய்யப்பட்டு தங்கத்தினால தங்க சீட்டுனால அது அடிக்கப்பட்டிருக்கு. அதனால தூக்குனா வெயிட் கம்மியா இருக்கும். அது வெறும் கோல்டா இருந்தா தூக்குனா வெயிட் அதிகம் இருக்கும். அது வுட்டுனால செய்து தங்கத்தினால மூடப்பட்டிருக்கிறது. அது தங்கம் எதை குறிக்கிறது? டிவைனிட்டி. வுட்டு எதை குறிக்கிறது? மனுஷீகத்தை குறிக்கிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனிதனாகவும் பரிபூர்ண தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே அந்த பொற்செங்கோலாக இருக்கிறார். அதனால அருமையானவர்களே அவரே கிருபாசனத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே கிருபையாக இருக்கிறார். கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. நான் கிருபையானதுன்னா இயேசு கிறிஸ்து. அவருடைய இன்னொரு நேம் வந்து கிருபை. அதனால அவர் என்ன செய்யறார் என்றால் அவர் போத் மேன் அண்ட் காட். மனுஷிக தன்மையுடையவராகவும் தெய்வீக தன்மையுடையவராகவும் இருக்கிறார். அல்ல, வுட்டு அங்கே கோல்டு அங்கே இருக்கிறது, அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறார். அந்த அந்த கோலின் நுனியில் வந்து அந்த ராஜ்யத்தினுடைய சிம்பல் இருக்கிறது. அந்த சிம்பலை வந்து கோலின் நுனியை அவள் தொட்டாள். அதே போல என்ன சொன்னால், அங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம தொடுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜபங்கள் கேட்கும். ஹல்லேலூயா. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். அதனால நம்ம வரும் பொழுது உடனே பொற்சங்கோலை நீட்டுகிறார். ஹல்லேலூயா. எந்த நேரத்துல வந்தாலும் இயேசு கிறிஸ்து அவருடைய பொற்சங்கோலை நீட்டுவார். நீ எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? நம்முடைய ஃபெய்த் என்னன்னா, எப்பவும் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். எப்பொழுதும் அவருக்கு செவி கொடுக்கிறார். என் ஜபம் ஒண்ணு கூட வீணா போகாது. இந்த இந்த வந்து ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அவசியம். இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு. இந்த ஜபம் கேட்கும், இந்த ஜபம் கேட்க மாட்டாங்கல்ல. நான் எப்பொழுது ஜபம் பண்ணாலும், எந்த காரியத்துக்கு ஜபம் பண்ணாலும், கண்டிப்பா அந்த ஜபத்துக்கு பதில் உண்டு. அவர் நான் எந்த நேரத்தில் இந்த துரோன் ரூமுக்கு போகிறேனோ, ஆண்டவரை நான் சந்திப்பதுக்காக நான் துரோன் ரூமுக்கு போகும் பொழுது அவர் கிருபாசனத்தில் வீட்டு இருக்கிறார், உடனே எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். எக்ஸ்டெண்ட் இஸ் கோல்டன் செப்டர். ஹல்லேலூயா. அவர் வந்து எப்பொழுதும் எனக்கு இறக்கத்தை காண்பிப்பார். இந்த ஃபெய்த் உங்களுக்கு இருக்குமென்றால் நீங்கள் தேவனத்திலிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். எஸ்ர் எங்க போகிறாள்? இதோ கொச்சங்கோல் நீட்டப்பட்டது, நீட்டப்பட்டது. இப்பொழுது சைலன்ஸ் பிரேக் ஆகுது. அரை மணி நேரம் சைலன்ஸ் பிரேக் ஆகுது. எஸ்ர் வாயை திறக்கிறாள். இதோ ராஜாவும் பேசுகிறாள். ரெண்டு பேருக்கும் சம்பாஷணை உண்டு விட்டது. 30 நாள் வரைக்கும் எந்த கான்வர்சேஷனும் இல்லை. அவர் நம்மளை மறந்துட்டாரோ, நம்ம மேலே விருப்பம் இல்லையோ, இப்படி பல காரியங்கள் அவளுக்கு ஓடி இருக்கலாம். இப்பொழுது அந்த நினைப்பெல்லாம் இல்லை. உடனே செக்கோல நீட்டுகிறார். இப்பொழுது ரெண்டு பேருமே பேசிக்கிடுறாங்க. நீர் வந்து விருந்துக்கு வர வேண்டும். இப்படி 2வது நாள் விருந்திலே அவளை என்ன சொல்லுகிறாள்? 7வது 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ராஜாதியாக எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக.
சரி, பொற்செங்கோலை நீட்ட வேண்டும். பொற்செங்கோலை நீட்டப்படவில்லை என்றால் கொலை செய்யப்படுவார்கள். The only thing that can save her, if the king extend his scepter. இன்னைக்கு நமக்கு ஒரே வழி, ஆண்டவரு கோலை நீட்டலன்னா நமக்கு வேற வழியே இல்லை. எவ்வளோ டாக்டர்கிட்ட போனாலும் பிரயோஜனம் இல்லை, யாரை தேடி உதவிக்கு போனாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த சூழ்நிலையை வந்து எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாது. ராஜா மட்டும் பொற்சங்கோலை நீட்டிட்டா கதை முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து பொற்சங்கோலை நீட்டி விட்டால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. மற்றபடி வேற வழியே கிடையாது. இந்த ஆமான் கொண்டு வந்த சட்டத்தை, பிசாசு கொண்டு வந்ததான இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். அதே போல கரோனா வைரஸை ஜீசஸ் கிறிஸ்துவால் தான் முடியும். அவர் பொற்சங்கோலை நீட்ட வேண்டும். நம்ம வந்து அவருடைய த்ரோன் ரூமுக்கு நம்ம தைரியமா போகணும். த்ரோன் ரூமுக்கு அவள் தைரியமாய் போனால் அந்த ராஜா வந்து அந்த எக்ஸ்டெண்டட் இஸ் செப்டர், கோல்டன் செப்டர், அவள் அதை தொடுகிறாள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு அக்சஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜபம் கேட்கப்படும். ஆமென். நீ அந்த இன்னொரு எஸ்ர் ராஜாத்தியே உன்னுடைய வேண்டுதல். வாட் இஸ் யுவர் பிரேயர் ரிக்வெஸ்ட்? வாட் இஸ் யுவர் பெட்டிஷன்? ஐ வில் கிவ் ஈவன் ஹாப் ஆஃப் மை கிங்டம். நான் வந்து என்னுடைய ராஜ்யத்துல பாதி வரைக்காலும் நமக்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் பாதி, நம்ம பாதி. ஹல்லேலூயா. புருஷன் மனைவி ரெண்டு பேரும் பாதி பாதி. அதான் அவர் சொல்றான், பாதி நாள் தருவேன்னா. நீ என்னுடைய ஒய்ஃபா இருக்கிற, உனக்கு பாதி உண்டு. We are co-equal with one another. ஹல்லேலூயா. மேல் டாமினேஷன் ஆஃப் ஃபீமேல் டாமினேஷனே கிடையாது. We are co-equal. ஹல்லேலூயா. ஆடம் அண்ட் ஈவ் பாவம் செய்வதற்கு முன்னதாக co-equal ஆயிருந்தாங்க. அதே மாதிரி நாம வந்து கோ ஈக்குவல். நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லும் பொழுது, வாட் இஸ் யுவர் பெட்டிஷன்? இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேட்கிறா, உன்னுடைய விண்ணப்பம் என்ன? உன்னுடைய ரிக்வஸ்ட் என்ன? உன்னுடைய மன்றாட்டு என்ன? அதே கேள்வி தான் இன்னைக்கும் கேட்கிறார். இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்க உங்களும் என்னையும் பார்த்து அதான் கேட்கிறார். உன்னுடைய என்ன? மேரேஜ் நடக்கல பாஸ்டர், ஏதோ நிஜம் கர்ப்பத்தின் கனி கிடைக்கல, வேலை கிடைக்கல, இதெல்லாம் நமக்கு எத்தனையோ ரிக்வஸ்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஃபாஸ்டிங் பிரேயர் விழிப்பு ஜபத்துல நம்ம வருகிறோம். நம்ம இன்னைக்கு த்ரோன் ரூமுக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய சிங்காசனம் இங்கே இருக்கிறது. அவர் இன்னும் சிங்காசனம் இருக்கிறார். அவர் பொச்சங்கோலை நீட்டுகிறார். அவர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஐ ஆம் எ குயின். ஹல்லேலூயா. ராஜவஸ்திரம் தரித்து நிற்கும் பொழுது அவள் அவ்விதமாக அவர் சொல்லும் பொழுது இப்பொழுதுதான் அவள் வந்து சைலன்ஸை பிரேக் பண்ணுகிறார். அவள் தன்னுடைய பூர்வோத்தரத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆமீன். என்னுடைய மன்றாட்டுக்கு என் ஜீவனும் என் வேண்டுதலுக்கு என் ஜனங்களும் எனக்கு தேவை. அந்த துஷ்ட ஆமான் எனக்கும் என்னுடைய ஜனங்களுக்கும் விரோதமாக இவ்விதமான சதி ஆலோசனைகளை செய்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ராஜாவுக்கு இப்ப தான் புரியுது, என்னன்னு ஒன்றும் புரியலை. இந்த ஆமான் தான், இந்த ஆமான் தான் எனக்கும் என் ஜனங்களுக்கும் விரோதமாக இவ்விதமான காரியங்களை செய்திருக்கான்னு சொன்ன உடனே அவள் தன்னுடைய பூர்வோத்தரத்தை வெளிப்படுத்த வேண்டியதாக வந்தது. ஹல்லேலூயா. உலகத்துல ஒரு பிரைடு இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. இந்த சாபனத்து மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க பாஸ்டர் உலகமெல்லாம் பிரசங்கம் பண்றார், பெரிய பிரீச்சர் உலகத்துல எல்லாம் போயிட்டு வர்றார். அவருக்கு தெரியாது கடைசி காட்டுல ஒரு பிரைடு இருக்கிறான்னு தெரியாது. ஆண்டவர் ஒரு பிரைடை வச்சிருக்கிறார், ஒரு எஸ்தரை வச்சிருக்கிறார் என்று அங்க தெரியாது. இப்படி என்ன சென்றால் அந்த உலகத்துக்கு இன்னைக்கு நம்ம யாருன்னு தெரியாது. அது ஏச்சி சர்ச்சி ரோமன் கத்தோலிக்க அது சிஎஸ் அது அது இது அது எல்லாமே தெரியும். ஆனா ஒரு பிரைட் ஆண்டர் வைத்திருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவள் ஜூவிஸ் கேர்ள், அவள் ஒரு யூத பெண் அங்க இருக்கிறாள் என்றது. அவள் யூத குலத்தை சேர்ந்தவள் என்று அவங்களுக்கு தெரியாது. இப்பொழுது அந்த பூர்வோத்தரத்தை சொல்ற அவன் போட்ட சட்டம் எனக்கே விரோதமா இருக்கு. அவன் போட்ட சட்டம் என் ஜனங்களுக்கு எலக்ட்ரிக்கு விரோதமாக அவன் செயல்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த ஆமான் துஷ்ட ஆமான் என்று சொல்லும் பொழுது அவன் இறக்கத்துக்காக போய் அங்க வந்து கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையிலே ராஜா சொல்லுகிறான், என்னுடைய என் கண் முன்னாலே என்னுடைய மனைவியை பலவந்தம் செய்கிறான் சொல்லும் பொழுது அவனை மூடி போட்டாங்க. பின்பு அவனுக்கு தூக்கு மரத்துல போட்டார்கள் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். அதன் பின்பு அங்க எஸ்ஸருக்கு அங்க என்ன சொல்லுகிறான் என்றால் நீங்களே சட்டம் ஏத்தி அனுப்பு. யூ ஆர் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஜெனரேஷன். ஹல்லேலூயா. நீங்களே சட்டத்தை எழுதி அனுப்புங்கள் என்று சொல்லும் பொழுது மூன்றாம் மாசம் 21 தேதி நினைக்கிறேன், அந்த மூணாம் மாசம் 23 தேதி 12 மாசம் 13 தேதியில நிறைவேறணும். அதாவது டிசம்பர் மாசம் 13 தேதியில யூதர்கள் எல்லாம் கொலை செய்யணும். அதுக்கு முன்னால இவங்க ஒரு சட்டம் போட்டு மார்ச் மாசம் 23 தேதியில யூதர்கள் தங்கள் விரோதிகளை கொலை செய்யலாம். பாருங்க, அந்த சட்டத்தை மாத்த முடியாது. அதனால இன்னொரு சட்டத்தை கொண்டு இந்த சட்டம் வந்து அதை செல்லுபடி ஆகாம பண்ணிடும். அதுக்கு முன்னால இந்த சட்டம் வருதுனால இந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணும் பொழுது அந்த யூதருடைய விரோதிகள் எல்லாம் கொலை செய்யலாம்னு சொல்லும் பொழுது அந்த இது செல்லுபடி ஆகாம போகிறது. எப்படி பாத்தீங்களா? அதே மாதிரி தான் கர்த்தர் இன்றைக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆடம் மூலமாக மரணம் வந்தது, முதலாம் ஆதாம் மூலமாக மரணம் வந்தது. இப்பொழுது இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் ஒரு புதிய சட்டமாக இருக்கிறது. இது வேகமான ஒட்டகங்கள் மூலமாக அது போகிறது, வேகமான குதிரைகள் மூலமாக, அஞ்சல்காரர் மூலமாக. இந்த சட்டம் அதுக்கு முன்னதாக பாஸ் பண்ணும் பொழுது அவர்களுக்கு வந்து ஜீவன் உண்டு. இது யூதர்களுக்கு ஆதரவாக போகிறது. ஹல்லேலூயா. ஆணபடியினால் மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடப்பவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பிடி இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை மரணம் பாவம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிவிட்டதே. ரோமர் 8:1-2 வாசிக்கிறோம். அதனால பாவம் மரணம் என்ற பிரமாணம் போகிறது. ஆதாம் மூலமாக எல்லாருக்கும் மரணம் வந்தது. இன்னைக்கு ஒரு புதிய சட்டம் வேகமா போகிறது. 147 சங்கீதம் 15 வசனத்துல அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், அந்த வார்த்தையானது மகா தீவிரமாக செல்கிறது. ஹல்லேலூயா. 147 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாக
செல்கிறது. சொல் இன்னைக்கு நெட்ல உடனே போகுது. பாஸ்டர் நான் ரொம்ப கவலையா இருந்தேன், எனக்கு ஒரு கெட்ட சொப்பனம் வந்துச்சு, அதை நினைச்சு ரொம்ப நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது 5 மணிக்கு என்ன சென்றால் இந்த நெட்ல வந்துச்சு மெசேஜ். இந்த மெசேஜ் நெட்ல வரும்பொழுது வாக்கு தத்தத்தை கொண்டு எனக்கு எல்லாமே என்னுடைய இதெல்லாம் தூக்கம் மாறிட்டு உடனே காலையில எனக்கு போன் பண்றாங்க. எங்க? திருச்சியில இருந்து. இங்க லைவா போகுது 5 மணிக்கு ப்ராமிஸ் பேர்டு. அதனால அவங்க கெட்ட சொப்பனம் கண்டு அவங்க திகில்ல இருக்கிறாங்க. அந்த தங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு கெட்ட சொப்பனம், தங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு ரொம்ப மோசமா இருக்கிறதாப்புல ஒரு கெட்ட சொப்பனம். அந்த நேரத்தில் இந்த ஜெனரல் இந்த மெசேஜ் லைவா போகும் பொழுது அது அவங்களுடைய துக்கத்தை மாற்றி விட்டது. நடந்த சம்பவம் நேற்று தினத்தில் நடந்த சம்பவம். ஹல்லேலூயா, இது வேகமா போகுது, அடுத்த செகண்டே அது போகுது, இது வேல்யூபுல்லா போகுது. இந்த இந்த மெசேஜ் வந்து கடைசி கால செய்தி வந்து எல்லா செய்தி லுத்தர் வெசிலியெல்லாம் அதெல்லாம் மெதுவாக தான் போகுது, ஆனால் இது இப்பொழுது வேகமான அஞ்சக்காரர் மூலமாக இந்த சட்டம் அந்த சட்டத்துக்கு முந்தி போகுது. பாவத்தின் சம்பளம் மரணம், எல்லாருக்கும் நரகம் தான், எல்லாருக்கும் பாதாளம் தான். ஆனால் இப்பொழுது மெசேஜ் வந்து உங்களுக்கு ரேச்சர், ஹல்லேலூயா, உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு ஜூபிலி, ஹல்லேலூயா. என்ன ஜூபிலி? இந்த சரீரத்திலிருந்து விடுதலை. சரீரம் அதிக தொல்லை கொடுக்குது எல்லாருக்கும், அதான் ப்ராப்ளம். அப்படி ப்ராப்ளம் இல்லைன்னா அது முதுமை அடையும், வியாதியே இல்லையா, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் ஓல்ட் ஆகிருவீங்களே, ஓல்ட் ஏஜ் உங்களை விடாது. பாருங்க, இந்த மரணம் கிரியை செய்யுது நம்மளுடைய சரீரத்தில். நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் மரணம் கிரியை செய்யுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செல்லுகள் சாகிறது. செத்து நம்ம என்ன செய்கிறோம் என்றால் ஒரு மாதிரி உடம்பு விகாரமாக வித்தியாசமாக ஓல்ட் ஏஜாக மாறும், தாத்தா பாட்டியாக மாறுகிறோம். அது வியாதி இல்லை, ஆனால் தாத்தா பாட்டியாக மாறுறீங்களே. அந்த சரீரத்துலேருந்து நமக்கு விடுதலை வேணும். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத உலகம், வைரஸ் நிறைஞ்ச உலகம், பொல்லாத மனுஷர்கள் நிறைஞ்ச உலகம், வாழறதுக்கே முடியாத அளவுக்கு உலகத்தை மாற்றிட்டான். பனிப்பாறைகள் எல்லாம் உருகி அங்கே அண்டார்டிகாவில் இருக்க பனிப்பாறை எல்லாம் உருகி வருதான். எத்தனையோ ஏக்கர் மைல் கணக்கில் பனிப்பாறைகள் இருக்கிறது, அதெல்லாம் உருகி வந்தால் கடல் மட்டம் ஏறிடும். ஆஸ்திரேலியாவில் இந்த காட்டு தீ பற்றி எரியுது, அது இன்னும் அணையலை. நியூசிலாண்டில் எரிமலை வெடிக்குது, அதில் நிறைய பேர் சாகுறாங்க, அது தீ குழம்புகளை கொண்டு வருகிறது. இப்படி பாருங்க உலகம் எப்படி வாழறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா. சென்னையில் மழை பெய்யறதில்லை, பியூர் வாட்டர் கிடைக்கிறதில்லை, எல்லாம் எல்லா வாட்டர் தான். கார்பரேஷன் வாட்டரும் சுத்தமான தண்ணியை கொண்டு தரதில்லை. இப்படி இருக்கும் பொழுது நல்ல காற்று கிடையாது, நல்ல தண்ணீர் கிடையாது, இது அதிக ஆபத்துகள். உலகம் வந்து இதுலேருந்து நம்ம விடுதலை பெறணும். ஹல்லேலூயா. ஒரு பேரலல் வேர்ல்டு இருக்கிறது, ஒரு நல்ல உலகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உலகத்துக்கு நம்ம போகணும், அதுதான் ஜூபிலி, அதுதான் நமக்கு பூரியம் பண்டிகை. ஹல்லேலூயா. இந்த சரீரத்திலிருந்தும் இந்த பாவ உலகத்திலிருந்தும் நமக்கு விடுதலை, நமக்கு பூரியம். ஹல்லேலூயா. சாத்தான் ஆமென் எல்லாத்தையுமே வந்து மோசமானதாக மாற்றிவிட்டான். யூதர்கள் வாழ முடியாத உலகமாக அந்த கிங்டத்தை மாற்றிவிட்டான். நம்ம இப்பொழுது மனுஷர்கள் வாழ முடியாத உலகத்தில் நம்ம ஜீவிக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும், ஹல்லேலூயா, எனக்கு மகிழ்ச்சி வேண்டும், எனக்கு சந்தோஷம் வேண்டும், நிரந்தரமான மகிழ்ச்சி. இப்பொழுது டெம்பரரியா தான் கிடைக்கும், நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி வந்து இதை கத்தர் இன்னைக்கு அந்த புதிய சட்டத்தை அனுப்பியிருக்கிறார். அதுதான் அந்த மெசேஜ், அதாக அது தீவிரமாக செல்லுகிறது. ஒரு செகண்ட்ல ஒரு கிளிக்கில் அது உலகம் புல்ல அது போயிரு. ஹல்லேலூயா. அதனால அந்த புதிய சட்டம் அந்த எஸ்ஆர் மூலமாக அனுப்பப்பட்டது. மெசேஜ் ஆஃப் கிரேஸ், கிருபையின் செய்தி. ஆமான் கொண்டது மரணம், ஆதாம் மூலமாக மரணம் வந்தது, இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் ஸ்டில் ஆன் த த்ரோன். அவர் இன்றைக்கும் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆமானுடைய முயற்சிகள், அவனுடைய மாயமாலங்கள் எல்லாமே வெளிப்பட்டது. இந்த கடைசி காலத்தில் முத்திரைகள் திறக்கப்பட்டு சாத்தானுடைய மாயமாலங்கள் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவள் அல்லவே. ஆமென். ஆமென். லா ஆஃப் டெத், லா ஆஃப் கிரேஸ் இன்னைக்கு இருக்கு. லா ஆஃப் டெத் ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்குது, லா ஆஃப் கிரேஸ் போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இந்த பிரமாணத்தை பிடிச்சுதான் நமக்கு அலர்ந்து விடுதலை. இதை பிடிக்கலன்னா அது நமக்கு எரிய செய்யும். அதனால அதுல அந்த பிரமாணத்திலிருந்து, அந்த சட்டத்திலிருந்து, அந்த லா ஆஃப் டெத்தில் இருந்து, அந்த மரணாக்கிலிருந்து விடுதலை பெறணும்னா நம்ம இந்த மெசேஜ் அதை கவரை பிடிச்சுக்கணும். அது பிரைடு மூலமாக அது செல்லுது, அது எஸ்ஆர் மூலமாக அது செல்லுகிறது. ஹல்லேலூயா. மொர்தேக்காய் எஸ்ஆர் அதை சேர்ந்து செய்கிறாங்க. இன்னைக்கு பலமுள்ள தூதன் கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார், கிறிஸ்துவோடு சேர்ந்து மனவாட்டி இப்பொழுது இந்த நியூ மெசேஜ் அனுப்புகிறோம். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு தான் அனுப்பப்படுகிறது. எஸ்ஆர் புஸ்தகம் 1-10 வரைக்கும் நிறைவேறும். 1-10 சாப்டர் நிறைவேறும். இந்த நாள் இந்த காலத்துல நிறைய பேர் அது நமக்கு ஐடென்டிஃபை ஆகும், நம்மளுடைய வாழ்க்கையில அது அடையாளப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம நிச்சயத்தோடு இருக்கிறோம். வேத வாக்கியங்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று அறியலாம். என்னை குறித்து சாட்சி கொடுக்கலாம் அவைகளே, உங்களை குறித்து அது சாட்சி கொடுக்குது. எஸ் டென் சாப்டர் நமக்கு சாட்சி கொடுக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய டெஸ்டினி வந்து ராப்சர். ஹல்லேலூயா. நம்முடைய பர்பஸ் வந்து என்னது, இந்த கிருபையின் செய்தியை அனுப்பி ஜனங்களை அதுல இருந்து விடுதலை ஆக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க அந்த மெசேஜ் அனுப்ப, நீங்க மெசேஜாவும் இருக்க வேண்டும், மெசேஜ் மற்றவர்களுக்கு சொல்லவும் வேண்டும். ஹல்லேலூயா. எஸ்ர் அந்த சட்டத்தை பிறப்பிக்கும் பொழுது ஜனங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. இந்த மெசேஜ் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது, சந்தோஷத்தை ஏற்படுத்துது. உலகத்துல சந்தோஷமான காரியம் தான் இந்த மெசேஜ் தான், வேற எந்த காரியங்களையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம், நாளைக்கு அது துக்கமா மாறிடலாம். இன்னைக்கு சிச்சுவேஷன் நல்லா இருக்கலாம், நாளைக்கு சிச்சுவேஷன் மாறிவிடலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையும் மாறாது, இயேசு கிறிஸ்து மாறாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சற்றரை நீட்டுகிறார். ஹல்லேலூயா. ராஜாத்திய உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்திலே பாதி கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். உன்னுடைய வேண்டுதல் என்ன? நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகம் எவ்வளவு பொல்லாதா மாறினாலும், இந்த சிச்சுவேஷன் நமக்கு எவ்வளவு விரோதமா மாறினாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் தலைகீழாக மாறினாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு ராஜா சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு பொச்சங்கோலை நீட்டுகிறார். என்ன ரிக்வஸ்ட் வந்தாலும், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும், அங்க போய் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிடலாம். சாத்தான் எவ்வளவுதான் கிரியை செய்தாலும் நமக்கு ஒரு இடம் இருக்கிறது. Jesus is still on the throne. Hallelujah. நமக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. Hallelujah. அவர் பொச்சங்கோலை நீட்டுகிறார். Amen. ஒரு நாளே சாத்தான் இருக்கவே மாட்டான். Satan will never more. இது அவன் இருக்க போறதே இல்லை. அக்னி கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவான். ஆமானே அவனுடைய குமாரர்களையும் தூக்கில போட்டார்கள். அதே போல சாத்தானும் அவனுடைய ஜனங்களும், டெவில் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, அவனுடைய ஜனங்களும் என்ன செய்வார்கள் என்றால் அக்னி கடலே போடப்படுவார்கள். அவளுக்கு ஒரு முடிவு உண்டா? முடிவு உண்டு. ஆனால் நமக்கு முடிவு கிடையாது. ஹல்லேலூயா. நித்திய காலமாக நம்ம இயேசுவோடு ஆளுகை செய்வோம். எஸ்ர் இப்பொழுது ஆளுகை செய்கிறார். ராஜாவின் பேரிலே எஸ்ர் ஆளுகை செய்கிறார். அதான் 9-10. ஒரு நாள்ல நம்ம மில்லினியத்தில் ஆளுகை செய்வோம், இயேசுவோடு ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 26 அவிதமாய் வாசிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுக்கு பங்குள்ளவன் பாக்கியமானும் பரிசுத்தமானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் கிறிஸ்துவுடனே கூட ஆசாரியராயிருந்து 1000 அரசாழ்வார்கள். ஹல்லேலூயா. 1000 பிரைட் அங்கு அரசாழ்வார்கள். ஆமானுடைய வீடு எஸ்ருக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல இன்னைக்கு இது உலகம் வந்து சாத்தானின் ஏதனா இருக்கிறது. இது சாத்தானின் வீடாக இருக்கிறது. அந்த சிபங்க் என்ன சொல்றாரு? இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு சாத்தானாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. கம்யூனிஸ்ட்வாதிய சாத்தான் இங்க வார்த்தையை யூஸ் பண்றாரு. அவங்க எல்லாம் சாத்தானை நம்ப மாட்டாங்க. ஆனா அவர் வாயிலிருந்து இது ஒரு சாத்தான், நிறைய பேர் அது சாகடிக்குதுன்னு சொல்றாரு. இது சாத்தானின் ஏதன். இது வைரஸ் நிறைஞ்ச உலகம், பாக்டீரியா நிறைஞ்ச உலகம், துஷ்ட மனிதர்கள் நிறைந்த உலகம். இது துஷ்ட மனிதர்கள் நம்மளை ஆளுகை செய்கிறார்கள். பொல்லாத பாவிகளுடைய கையில நம்ம இருக்கிறோம், ஆமான் கையில இருக்கிறோம். நமக்கு டெலிவரன்ஸ் தேவை. எத்தனை பேருக்கு டெலிவரன்ஸ் தேவை? எஸ் ராஜ்யத்தையே உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன? நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தருவேன். அதே வேட தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய உலகப்பரமான காரியத்திலேயே அவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நித்தியத்திலே கொண்டு செல்ல வல்லவராய், அது பெர்மனன்ட் டெலிவரன்ஸ். இங்கேயும் நமக்கு டெலிவரன்ஸ் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ஜீசஸ் இஸ் ஸ்டில் ஆன் த த்ரோன். இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆமான் சிங்காசனத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் இருக்க, அவமான வந்து சிங்காசனத்துக்கு இன்னும் வரல. இப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் சிங்காசனத்தில் இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து அந்த குயின் என்ற ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படும் பொழுது, தைரியமாக அவர்கிட்ட போகும் பொழுது பொச்சங்கோலை நமக்கு நீட்டுவார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்களுடைய விண்ணப்பம் எதுவாயிருந்தாலும், இப்பொழுது நீங்கள் இந்த வார்த்தையோடு உங்களை அடையாளப்படுத்தி நீங்கள் இதே மாதிரி எனக்கும் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொன்னால் உங்களுக்கு நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய சிச்சுவேஷன் முற்றிலும் சேஞ்ச் ஆகிவிடும். ஹல்லேலூயா. சாத்தான் தன்னுடைய பிடியை தளர விடுவான், சாத்தான் தோல்வி அடைவான். ஆமென். மனவாட்டிக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். அரை மணி நேரம் அமைதல் ஏற்பட்டது. 30 நாள் வரைக்கும் ஒன்றும் பேசவில்லை என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது சைலன்ஸ் பிரேக் ஆகிறது. மனவாட்டி ஃபைனல் வாய்ஸ் ஆகியிருக்கிறாள். ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஜெனரேஷன். ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு செவி கொடுக்கிறார். நம்ம உண்மையிலே ரியல் பிரைடாக இருப்போம் என்றார். நம்முடைய லைஃப் அவிதமாக அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படும் என்றார். நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்துக்கு வரும், வென் யூ கம் டு யுவர் பொசிஷன், யுவர் பொசிஷன் இஸ் கியூன். உங்களுடைய பிளேஸ் வந்து த்ரோன் ரூம். நீங்கள் த்ரோன் ரூமில் நிற்க வேண்டும். அவர் உங்களுக்கு தம்முடைய செங்கோலை நீட்டுவார். ஹீ வில் எக்ஸ்டெண்ட் ஹிஸ் கோல்டன் செப்டர். அப்பொழுது உங்களுக்கு கிருபை கிடைக்கும். ஆண்டவரே எனக்கு உதவிச்சு, என்ன விதமான சிச்சுவேஷனாக இருந்தாலும், ஆமாம் எவ்விதமான சிச்சுவேஷனை உருவாக்கினாலும் இயேசு கிறிஸ்து அதை மாற்ற முடியும். உலகத்தில் என்ன விதமான சிச்சுவேஷன் சாத்தானுங்க ஏற்ப, சாத்தானு அழிவை தான் கொண்டு வருவான். அவனுடைய வேலையெல்லாம் அதுதான். நல்ல காரியத்தை அவன் செய்ய மாட்டான். ஆமாம் நல்ல காரியத்தை செய்ய மாட்டான். அவன் நல்லவன் கிடையாது. ஆகாகியன் ஆகிய ஆகான். அவன் ஒரு ஆகாகியன். ஆனால் இயேசு நல்லவராக இருக்கிறார். அவன் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய அன்பு அவருடைய கிருபை மாறாதது. அவர் ஆதியிலே அனாதி சிநேகத்தால் நம்ம சிநேகிக்கும் பொழுது அந்த லவ்ல சேஞ்ச் இல்லை. அந்த கிரேஸ் என்றென்றைக்கு நமக்குள்ளது. அவருடைய கிருபை என்று நமக்குள்ளது. நல்ல கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே நீ தாமே, ஆண்டவரே கிருபத்தார் இயேசுவே நீ தாமே, எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உம்மக்கென்ன தெரிந்து கொண்டி, உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உம்மக்கென்ன தெரிந்து கொண்டி, உந்தன் சித்தம் என்னில் விளங்க செய்ய வேண்டும். எஸ்ருடைய பர்பஸ் நிறைவேற வேண்டும். என்னை உமக்காக தெரிந்து கொண்டு என்னை பிரைடாக நீர் மாற்றியிருக்கிறேன். உம்முடைய சித்தம் செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுதான் என்னுடைய வாழ்வின் பலனாயிருக்கிறார். அவர் தான் என்னுடைய கோல். அவர் தான் என்னுடைய வாஞ்சி. அவர் தான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாம். அவர் இயேசு என் வாழ்வின் பலனான எனக்கு என்ன ஆனந்தம். He is still on the throne. அவர் இன்றைக்கும் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவரே எனக்கு எல்லாம். அவரால் எல்லாமே ஒன்றும் செய்ய முடியாது. அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். ராஜாவுடைய கிருபை இருந்தால் எல்லாத்தையும் செய்ய முடியும். சாத்தான் ஒன்றும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. இயேசு அந்த வாழ்வின் பணனால எனக்கு என்ன ஆனந்தம். கருத்தை உணர்ந்தவளாக அந்த நாலாவது சரணத்தை மறுபடியும் பாடலாம்.
உந்தன் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீன். சீர்த்தம் என்னில் மீளங்க என்னை பாடக்கீழன் பாடும் எந்த நினைவுகளும் மதாயும் எந்த நினை எந்த நினைவுகளும் மதாயும் ஏன்
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சில மணி நேரங்கள் காத்திருந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறோம். இந்த காலத்தினுடைய சிச்சுவேஷன் நம்முடைய பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அது எஸ்ஆர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த புஸ்தகம் இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் திறந்திருக்கிறீங்க. எங்கள் பேரை எங்கே காண்கிறோம். இப்பொழுது இருக்கிற தற்கால சூழ்நிலைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் எப்பொழுதும் ஜெயத்தை கொடுக்குறவராக இருக்கு. எங்களுடைய விண்ணப்பத்துக்கு எப்பொழுதும் நீ செவி கொடுக்கிறீர். நீ சிங்காசனத்தில் இருக்கிறீர், நாங்கள் சிங்காசன தண்டையிலே வந்திருக்கோம். நீர் எங்களுக்கு பொச்சங்கோலை நீட்டுகிறவராக இருக்கிறீர். இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய ரிக்வஸ்ட் என்னவா இருந்தாலும் நீர் அதை நிறைவேற்ற வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். சாத்தான் எவ்வளவு ஆண்டவரே விரோதமாக வந்தாலும், அவன் ஜெயிப்பது போல தெரிந்தாலும், முடிவிலே அவனுக்கு தோல்வி உண்டு. நாங்கள் பொச்சங்கோலை தொடுகிறோம், அதன் நுனியை நாங்கள் தொடுகிறோம். அப்பொழுது எங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிவிட்டது. எல்லாம் ஏற்கனவே அது முடிந்து விட்டது. உம்முடைய பார்வையில் அது முடிந்து விட்டது. சாத்தான் தன்னுடைய பிடியை தளர விட்டு விட்டான். கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களை நீர் முற்றுமுடிய விடுவித்தீராக. நாங்கள் ஃபூலிஷ் வெர்ஜனாக இராதபடி வைஸ் வெர்ஜனாக இருக்கத்தக்கதாக. கர்த்தாவே, நாங்கள் ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஜெனரேஷனாக இருக்க முடியும். கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஜனங்களுக்கு கொண்டு செல்லத்தக்கதாக, இந்த கிருபையின் செய்தியை நாங்கள் அறிவிக்கத்தக்கதாக எங்களுக்கு பலப்படுது. இந்த புதிய சட்டத்தை நாங்கள் ஜனங்களுக்கு கொண்டு செல்லும் பொழுது அவங்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை, சாத்தான் மேலே ஜெயத்தை அது கொடுக்கும். அந்த சட்டமானது சமாமானின் சட்டம் எங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தாவே, உலகத்தில் பல சட்டங்கள் இருக்கிறது, பல ஆண்டவரே இதோ போராட்டங்கள் இருக்கிறது. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலமே மாத்திரம் உண்டு என்று அதிகமாக கிரியை செய்யும் பொழுது எங்களுக்கு நீ டோட்டல் கிரேஸ் தருகிறீ. பாவம் பெருகின இடத்துல கிருபையும் அதிகமாக பெரிய இருக்கிறது. இது மோஸ்ட் விக்கெட் ஏஜாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஆண்டவர் இது மோஸ்ட் குளோரியஸ் ஏஜாக எங்களுக்கு மாற்றியிருக்கிறீர். நீர் ஆண்டவர் மகிமையான ஒரு காலமாக மாற்றியிருக்கிறீர். எங்களுக்கு ஆண்டவரே நீர் இருப்பதனால தான், நீர் சிங்காசனத்தில் இருப்பதனால்தான் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். உம்மை கொண்டு நாங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இங்கே முழங்கால் போயிட்டு இருக்க எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, நீர் தாமே அனைவரையும் ஆசீர்வதியுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி கொடுப்பீராக. சாட்சியாக நீர் மாற்றுவீராக. எங்கள் வாழ்க்கையிலே பெரிய டெஸ்டிமோனியை கொண்டு வரும். எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே கொண்ட அந்த நோக்கத்தை, உம்முடைய சிந்தையிலிருந்து கொண்ட அந்த நோக்கத்தை, அந்த பர்பஸ் நிறைவேறட்டும். அந்த ராப்சர் கமிங் எங்களை ஆயத்தப்படுத்தும். அந்த டெஸ்டினியை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த மகத்தான விடுதலையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். நீர் எங்களை ஆயத்தப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துவோம். ஏகாயின் செய்தி அவளை ஆயத்தப்படுத்தினது. அதே போல மொர்தேக்காயினுடைய ஆண்டவரே அவளுடைய அந்த அவேர்னஸ் ஆனது அவளை ஆயத்தப்படுத்தினது போல பலமுள்ள தூதனாகிய கர்த்தர் தாமே எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். உமை சந்திப்பதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவே இறங்கும் கிருபையாயிரும். கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிரதர் சகோதரன் ஜீவானந்த் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது காணிக்கையினாலே நம்ம கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடலை 148 சாங் நம்பர் 148 ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கே நடத்துவார். கர்த்தரே எங்கள் எதற்குமே அஞ்சினே, கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வாழ்ந்தவர் மீட்க ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வாழ்ந்தவர் மீட்க ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையே அனுப்பியே மகிமைப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர் கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
நம்மளா ஜெபம் பண்ணோம். எங்களை நேசிக்கிற கத்ரா இயேசுவேமே சோத்திருக்கிறோம். எந்நேரம் மட்டுமாக நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கவும், உங்களுடைய வார்த்தையை தியானிக்கவும், காணிக்கையினாலே கத்தரை கனப்படுத்தவும், இவ்விதமான ஒரு ஐக்கியத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். வார்த்தையானது எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, அது வெறுமையாக திரும்பாதபடி நீர் அதை அனுப்பின காரியமாகும்படியாக வாய்க்க செய்கிறவராயிருக்க, உங்களுடைய பிள்ளைகள் மேலே அது உச்சரிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகள் மேலே வார்த்தை நிறைவேறட்டும். அவங்களுடைய மன்றாட்டு எதுவாக இருந்தாலும், அவங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும், நீர் எப்பொழுதும் எங்களுக்கு செவி கொடுக்குறீ. ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நீ தருவேன் என்று சொல்லி, யூஆர் கோ ஈக்குவல் வித் யூ, நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் ஆண்டவரே ஈக்குவலாக இருக்கிறோம். சம உரிமை நீர் எங்களுக்கு கொடுக்குறீ. உம்மோடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுகிறவராக இருக்கிறீ. உங்களுடைய கிருபைகளை எங்களுக்கு நீ தருகிறவராக இருக்கிறீர். கிருபாசனத்தில் வந்து முழங்கால் போயிட்டுக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. தேவ சமூகத்திலே த்ரோன் ரூமில் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வறுமையாக திரும்ப மாட்டோம். கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு செல்லும் பொழுது எல்லாவற்றையும் நீர் காட்சியிலே கொண்டு வர போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, முழங்கால் போயிட்டுக்கிற பெரியோர் சிறியோர் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் தருவீராக. போகிலும் மட்டும் நீர் பாதுகாத்து கொள்ளும். மறுபடியும் ஆண்டவரே, நாங்கள் மாலை நேரத்தில் நாங்கள் கூடி வரும் பொழுதும் உங்களுடைய மகிமையின் பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். அந்த பந்தியை நீர் ஆசீர்வதியை எங்களை ஆயத்தப்படுத்தும். கர்த்தாவே, எல்லார் மேலேயும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Glory to Jesus and all of this wonderful love. Give all the glory to Jesus and tell of his wonderful love. Imayadun madaru ke kiriste sunke selathuvoke. Imayadun madaru ke yendendum madaru ke. கர்த்தர் தாமே எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.